வணக்கம், திரு அசோகன் அவர்கள் நம்மோடு பொன்னான நேரங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். பொன்னான நேரம் என்ற வார்த்தை நமக்கு மிகவும் பொருத்தமான சொல்லாகும். அதாவது, ஸ்ரீ கர்மயோகி அவர்களின் எழுத்தின் மூலமாக ஸ்ரீ அன்னையை பற்றி கேள்விப்பட்டு அவரின் அருள் ஆற்றலின் பலனை வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவரை பற்றி கேள்விப்பட்ட நேரத்தை நம் வாழ்க்கையில் பொன்னான நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். திரு அசோகன் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டம், அதில் பங்கு பெற்ற முக்கிய அரசாங்க அதிகாரி ஒருவரின் வாழ்க்கை சம்பவங்கள், டார்சி லிசி ஆகியோரின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள், மேலும் அன்னை மற்றும் பகவானின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் என்று இந்த இடங்களில் எல்லாம் பொன்னான நேரம் எவ்வாறு செயல்பட்டுள்ளது என்று பேச இருக்கின்றார். அவரை நான் இப்பொழுது பேசும்படி அழைக்கிறேன்.
அன்னைக்கும் பகவானுக்கும் என் தகப்பனார் திரு கர்மயோகி அவர்களுக்கும் நண்பர்களாகிய உங்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச இருக்கும் தலைப்பு பொன்னான நேரங்கள். வாழ்க்கையில் அவரவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இது பொன்னான நேரம் என்பது வேறுபடத்தான் செய்யும். உதாரணமாக, ஒருவர் அவர் பள்ளி பருவத்தில் குறிப்பிட்ட பள்ளியில் படித்த நாட்களைத்தான் மிகவும் பொன்னான நேரம் என்று நினைவில் வைத்திருப்பார். பல ஊர்களுக்கு அவ்வப்பொழுது மாற்றலாகி சென்றவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு சில வருடங்கள் வசித்த நாட்களை, அந்த நாட்களை மட்டும் நினைவு, அந்த ஊரில் நான் வசித்த அந்த சில வருடங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையின் பொன்னான நேரம், அவ்வளவு பிடித்தமாக இருந்தது அந்த ஊர், அந்த ஊர், அந்த மக்கள், எனக்கு அமைந்த அந்த அக்கம் பக்கத்து மனிதர்கள் எல்லாமே எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அந்த ஊர் இன்றும் என் நினைவில் அப்படியே நிற்கிறது என்பார். மூன்றாம் அவரை கேட்டால், பல எதிர்ப்புகளையும் தடைகளையும் மீறி தான் காதலித்த பெண்ணையே கைப்பிடித்த அந்த நாள்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம் என்று ஒருவர் மூன்றாம் அவர் நினைக்கக்கூடும். அன்பர்களாகிய நமக்கு வருவோம். அன்னை உயிரோடு இருந்த போது பல அன்னை அன்பர்கள் அவரை நேரடியாகவே தரிசனம் செய்கிறார்கள். அவர்களிடம் உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நேரம் என்ன என்று கேட்டால், அவர்கள் உடனேயே அன்னையை நேரில் பார்த்த அந்த நாள்தான் வாழ்க்கையில் பொன்னான நேரம், அதை நான் மறக்கவே முடியாது, அப்படியே பசுமரத்து ஆணி போல் என் நெஞ்சில் பதிந்து விட்டது என்பார்கள். எல்லோரும் அன்னையை நேரில் பார்த்துதான் சொல்ல முடியாது. இப்பொழுது உள்ள பல அன்னை என்பவர்கள் அன்னை சமாதியான பிறகுதான் அன்னையிடமே வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் கேட்டால், அன்னையை பற்றி நான் தெரிந்து கொண்ட நேரம், அவரை பற்றி திரு கர்மயோகி அவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்த நேரம், அன்னைக்காக நடத்தப்படும் தியான மையத்தை பற்றி கேள்விப்பட்ட, தியானத்துக்கு முதன் முதலாக வந்த நேரம், இவைதான் என் வாழ்க்கையில் பொன்னான நேரங்கள் என்றும் சொல்வார்கள். ஆக என்னாகிறது, அவரவர் வாழ்க்கையில் மிகவும் இன்பமயமான குறிப்பிட்ட நேரத்தை தான் அவர்கள் பொன்னான நேரம் என்று சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் எல்லோரு விஷயத்திலும் நாம் இப்படி இன்பமயமான நேரம் தான் பொன்னான நேரம் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரமும் வரத்தான் செய்கிறது. அப்படி முக்கியமான சரியான முடிவுகளை எடுக்கின்ற நேரமும் ஒருவருடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். உதாரணமாக, பகவானை எடுத்துக்கொள், அலிப்பூர் சிறையில் இருந்து அவர் வெளியில் வந்தார். மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசனை செய்திருந்த நேரம், அப்பொழுது அசரீதியாக அவர் உள்ளிருந்து ஒரு குரல் எழுந்தது. உலகத்தை உய்விக்கும் பொருட்டு நீ புதுவைக்கு சென்று யோகம் செய், அதுதான் நான் விரும்புவது. இந்திய சுதந்திரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன், அது என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியது உலகை திருவுரு மாற்றக்கூடிய நான் விரும்புகின்ற பூரண யோகம் என்று ஒரு அசரீதி அவர் உள்ளிருந்து எழுந்தது. அந்த கட்டளையை மதித்து அவர் புதுவைக்கு வந்தார். அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. அதுவே பகவானை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம் என்று நாம். அது மாதிரி பார்த்தால் பல பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையான முடிவை எடுத்த நேரங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. நேருஜி மற்றும் பட்டேல் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் படித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி அவர்கள் இருந்த ஊரில் வக்கீல் தொழில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், தாய்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அப்பொழுது அவர்கள் மனதில் இல்லை. காந்திஜி அவர்களை சந்தித்தார்கள். நீங்கள் ஏன் ஆங்கில சர்க்காரிடம் வக்கீல் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? வக்கீல் வேலையை விட்டுவிட்டு தேசத்தின் சுதந்திரத்துக்கு பாடுபட வாருங்கள். தாய்நாடு உங்களை அழைக்கிறது. பாரத மாதாவின் விடுதலைக்கு சேவை செய்யுங்கள், அதுவே நான் விரும்புவது என்று அவர்களிடம் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்க மறுத்திருக்கலாம், அந்த உரிமை அவர்களுக்கு இருந்தது. இருந்தாலும் இவர் விடுத்த வேண்டுகோள் அவர் மனதில் எங்கோ ஒரு முறையில் ரெஸ்பான்ஸ் கிடைத்தது. அவர்களுக்கு உங்கள் பேச்சை மதித்து வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் இறங்குகிறோம் என்றார். அப்படி நேருஜி அவர்களும் பட்டேல்ஜி அவர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களாக மாறிய நேரம், வீரர்களாக நமக்கு ஒரு பொன்னான நேரம், சுதந்திரத்திற்கு ஒரு பொன்னான நேரம் என்றுதான் நாம் கூற வேண்டும். அடுத்ததாக பிரபல விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஐஏஎஸ் அவர் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ்ஸில் தேர்ச்சி பெற்றார். அவருடைய தரப்பினார் மகன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வருவார் என்றுதான் எதிர்பார்த்தார். ஆனால் அவரோ வித்தியாசமான யாரும் எதிர்பார்க்காத முடிவை எடுத்தார். தமிழ்நாட்டு விவசாய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பிஎச்எஃப் படித்து விவசாய ஆராய்ச்சியில் ஈடுபட போகிறேன், அதுதான் என் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். ஐபிஎஸ் எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு பெற்ற பிறகு அவர் எப்படி விவசாய ஆராய்ச்சி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள போவதாக அந்த முடிவை அவர் எப்படி எடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த முடிவைத்தான் அவர் எடுத்தார். அப்படி அவர் முடிவை எடுத்தது இந்திய விவசாயத்தை பொறுத்தவரை ஒரு பொன்னான நேரமாக அமைந்துவிட்டது. அப்படி அவர் ஒரு முடிவை எடுக்காமல் ஐபிஎஸ் எழுதி பாஸ் செய்து விட்டோமே பேசாமல் ஐபிஎஸ் அதிகாரியாக போய்விடுவோம் என்று அப்படி அவர் நினைத்திருந்தால் இன்று நாடு ஒரு தலை சிறந்த விவசாய விஞ்ஞானியை இழந்திருக்க வேண்டியிருக்கும். ஆக இப்படி நாம் பார்க்கும்போது சில பேருடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அப்படி அந்த சரியான முடிவை எடுப்பதுதான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரமாக அமைகிறது என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சில பேருக்கு அவருடைய அற்புதமான குண விசேஷங்கள் வெளியில் வரவங்க வருகின்ற நேரங்கள் சில சமயம் வருகின்றன. அந்த மாதிரி அற்புதமான குண விசேஷங்கள் வெளிப்படும் நேரம்தான் அவருடைய வாழ்க்கையில் பொன்னான நேரம். உதாரணமாக வயது முதிர்ந்து விட்ட ஒரு பெண்ணொருத்தி தன்னை பெண் பார்க்க ஒரு வரன் வந்திருந்த பொழுது, நமக்கு தான் வயதாகிவிட்டது, இதற்கு மேல் நம்ம யார் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள், பேசாமல் நம்முடைய கல்யாண ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம்முடைய தங்கையை அலங்கரித்து வரனை பார்க்க அனுப்புவோம், அவளுக்கு வயது இருக்கிறது, இளமை இருக்கிறது, அவளாவது திருமண வாழ்க்கை அனுபவித்திட்டும், நமக்கு அந்த ஆசைக்கெல்லாம் வயது தாண்டி விட்டது என்று தான் வரனை போய் பார்க்காமல் தன்னுடைய தங்கையை அலங்கரித்து அவள் வரனை பார்க்கும் பொருட்டு ஹாலுக்கு அனுப்பினாள். தான் பார்க்க வந்த பெண் இவள் இல்லை, அவள் வேறொருவள் என்று வரனுக்கு விஷயம் தெரிந்து, ஏன் அப்படி பெண்ணை மாற்றி அனுப்பினீர்கள் என்று கேட்டபொழுது, இம்மாதிரி எனக்கு தான் வயதாகிவிட்டது, இனிமேல் திருமண வாழ்க்கையெல்லாம் கூடி வராது என்று நினைத்து என் தங்கைக்காக நல்ல வாழ்க்கை அமைக்குமே என்று அவளை அலங்கரித்து அனுப்பினேன், வேறொன்றும் இல்லை என்று சொன்னபோது அந்த வரன் நெகிழ்ந்து போய்விட்டார். இவ்வளவு பெருந்தன்மையான உள்ளம் உள்ள உங்களை நானே மனம் செய்து கொள்கிறேன், என்னுடைய தம்பிக்கு உங்கள் தங்கையை மனம் முடித்து வைக்கிறேன், மேலும் உங்கள் வீட்டில் உள்ள சிறுவனுக்கு பூணூல் சடங்கைத்து அதற்குண்டான செலவையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த நேரத்திலேயே அவர் முடிவெடுத்தார். இப்படி எதிர்பாராத ஒரு திருப்பம் அமைந்த அந்த நேரம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொன்னான நேரமாக அமைந்தது என்று சொல்லலாம். அடுத்ததாக டார்ச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத ஒரு திருமண ப்ரொபோசலை அவன் வழங்குகிறான், ஆனால் கேட்டுக்கொண்ட பெண்ணோ அது உதாசீனம் செய்து அவனை அவமானப்படுத்துகிறாள். நீ ஜென்டில்மேனே இல்லை, அப்படியே நான் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் நீ கடைசி ஆளாகத்தான் இருப்பா என்று வேறு சொல்கிறாள். இதை கேட்கும் எவருக்கும் கண்டிப்பாக கோபமும் அவமானமும் தான் படுவார்கள். ஆனால் டார்சியை பொறுத்தவரை அவளுடைய பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. பிரபு வம்சத்தை சேர்ந்தவனாக நான் இருந்தாலும் உண்மையில் ஒரு ஜென்டில்மேனுக்கு உரிய அடையாளங்கள் என்னிடம் இல்லை, அது என்னுடைய தவறுதான், என்னுடைய குறைகளை சரி செய்து கொண்டு உண்மையில் ஒரு ஜென்டில்மேனாக நான் மாறிக்கொள்கிறேன் என்று அவன் ஒரு பெருந்தன்மையான முடிவை எடுத்தான். அப்படி அவன் கோபித்துக் கொள்ளாமல் எல்லைசாவினுடைய திட்டில் இருந்த உண்மையை ஏற்று தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு உண்மையில் ஒரு ஜென்டில்மேனாக தலையெடுக்க முடிவு செய்த அந்த நேரம் இருக்குது, அந்த நேரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். மிஸ்டர் பென்னட் அவர்கள் கேள்விப்படுகிறார், அதாவது அவருடைய பிரதர் இல்லா மிஸ்டர் கார்டினர் லிடியாவுக்கும் விக்கமுக்கும் தன்னுடைய செலவில் திருமணம் செய்து வைக்கிறார், திருமண செலவை எல்லாம் தானே ஏற்றுக்கொள்கிறார் என்று ஒரு விஷயம் அவர் காதுக்கு வருகிறது. அல்ப மனிதராக இருந்தால் பெரிய பிரதன் இல்லாமல் அந்த திருமணத்தை செய்து வைக்கும் போது எனக்கு செலவு மிச்சமாகிறது, இதுவே எனக்கு சௌகரியமாக இருக்கிறது, இதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. இடியா என்னுடைய பெண், அவளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அது என்னுடைய செலவில் தான் நடக்க வேண்டும், அதுதான் முறை, அதுதான் அழகு, நெருக்கடியில் என் பதனில்லா செய்து வைத்தாலும் அதற்காக அந்த செலவை அவரே ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாம் அனுமதிப்பது முறையில்லை. எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, அந்த செலவை நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான செலவை நான் திருப்பி தருகிறேன். இப்பொழுது கடினம் என்றாலும் படிப்படியாக ஒரு காலகட்டத்தில் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி தந்து என்னுடைய கடனை அடைக்கிறேன் என்று அவர் ஒரு முடிவு செய்தார். அந்த தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் அவர் எடுத்த முடிவு, அந்த முடிவு எடுத்த நேரம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். ஒரு அன்பரை பற்றி இன்னொரு அன்பர் அவதூறாக பேசினார். அவதூறாக பேசியவர் அன்பர் என்று சொல்வதற்கில்லை. இருந்தாலும் ஆசிரமத்துக்கு வந்து அன்னை தரிசனம் செய்துவிட்டு போனதால் அவரையும் நாம் மரியாதைக்கு அன்பர் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே அன்பராக மாறி இருந்தவரை இப்பொழுது வந்த புதியவர் அவதூறாக பேசினார். அவதூறாக பேசியதாலோ என்னவோ வந்த விருந்தினருக்கு அவருடைய தொழிலில் நஷ்டம் எல்லாம் வந்து நஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் திவாலாகும் நிலைமைக்கு போய்விட்டார். அன்பர் காதுக்கு செய்தி வந்தது, உங்களை பற்றி அவதூறாக பேசியவர் தொழிலில் நஷ்டப்பட்டு இப்பொழுது திவாலாகும் ஸ்டேஜுக்கு வந்து விட்டார், அவரை காப்பாற்ற முடியாது என்கிறார்கள். உங்களை பற்றி அவதூறாக பேசியவருக்கு இது வேண்டும் என்று மற்றவர்கள் வந்து சொன்னார்கள். இந்த சமயத்தில் அந்த அன்பர் நினைத்திருக்கலாம், அவருக்கு வேண்டும் என்னை பற்றி தப்பாக பேசினார், அதற்குண்டான தண்டனையை இப்பொழுது அனுபவிக்கிறார், இவ்வாறாக போகும் அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாகிவிட்டது என்றால் அதற்கு என்னுடைய சந்தோஷம் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட அன்பர் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்னமோ அறியாமையில் பேசிவிட்டார், அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்துவிட்டது. அவருடைய அறியாமையிலிருந்து அவரை நாம் காப்பாற்ற வேண்டும், அவர் மீண்டும் நஷ்டத்திலிருந்து தலையெடுத்து நல்லபடியாக பழைய நார்மல் நிலைக்கு வருவதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவருடைய தவறு அவதூறான பேச்சு எல்லாவற்றையும் மறந்து அவர் மீண்டும் சகஜ நிலைமைக்கு திரும்ப வேண்டும், நஷ்டத்திலிருந்து மீள வேண்டும் என்று இந்த அன்பர் பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனை பலித்தது. அவரை பற்றி அவதூறாக பேசியவர் நஷ்டத்திலிருந்து மீண்டார், மீண்டும் நார்மல் நிலைக்கு வந்தார். இப்படி தன்னை பற்றி அவதூறாக பேசியவருக்கு கூட ஒரு தீங்கு நிகழக்கூடாது, அவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரே, அந்த அன்பருடைய உள்ளம் ஒரு பொன்னான உள்ளம் என்று நாம் சொல்லலாம். மேலும் சொல்ல போனால் அவர் சாதாரண மனிதரே இல்லை, மனிதர்களுக்கு இடையே நடமாடும் ஒரு மாமனிதர் என்று கூட சொல்லலாம். நாம் நல்ல முறையில் வாழ முடிவு செய்து ஒழுங்காக அழகாக வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கை சீராக ஆற்றுவதற்காக போகிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அமைதியாக அழகாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது சில பேருக்கு காரணமே இல்லாமல் குணம் கெட்டு போய் கருதலையாக வாழ வேண்டும் என்பதில் ஆசை வந்து விடுகிறது. அந்த தருதலை வாழ்க்கையில் ஆசை வந்துவிட்ட பிறகு வேலை உதவி தருகிறார்கள், அல்லது வேலை இருந்தாலும் அதற்கு ஒழுங்காக போவதில்லை. சீட்டாட்டம், குடி, ஆர்த்ரேஸ், கேம்பிளிங் என்று வீணான வேலைகளில் இறங்க துவங்கி விடுகிறார்கள். சக்திக்கு மீறி கடன் வாங்கி அதெல்லாம் திருப்பி தர முடியாமல் ஓடி ஒழுகிறார்கள். இப்படி தழுதலையாக 10-15 வருடங்கள் வாழ்ந்து வாழ்க்கையை வீணடித்து விட்ட பிறகு அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஞானோதயம் வருகிறது. தழுதலையாக வாழ்ந்து அவமானப்பட்டது போதும், வாழ்க்கையை வீணடித்தது போதும், அதனால் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டுவிட்டோம், இனியாவது நல்லபடியாக திருந்தி நாணயமான மனிதர் என்று பெயரெடுப்போம் என்று தருதல்லையாக மாறிய சில பேர் கூட அன்னையை பற்றி கேள்விப்பட்டு அன்னை பக்தராக மாறும்பொழுது அந்த தருதலை வாழ்க்கையிலிருந்து விடுபட துணிந்து நல்ல மனிதர்களாக வாழ முடிவிருக்கின்றார்கள். அப்படி ஒரு தருதலை திருந்தி நல்லவனாக வாழ முடிவு செய்கின்ற நேரம் இந்த தருதலையின் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். சில சமயம் எல்லோருமே பயந்து செயல்பட தயங்குகின்ற ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் அசாத்திய தைரியத்தை வெளிப்படுத்தி துணிந்து செயல்படுவார். எல்லோருமே ஒரு காரியத்தை செய்ய பயப்படுவார்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று துணிந்து முடிவெடுக்க தயங்குவார்கள். இப்படி எல்லோரும் அஞ்சி பின்வாங்கின்ற அந்த நேரத்தில் ஒரே ஒரு தைரியசாலி, நாம் ஏன் பின்வாங்க வேண்டும், நாம் ஏன் அஞ்சி ஒளிய வேண்டும், தைரியமாக இப்படித்தான் நாம் துணிந்து செயல்பட வேண்டும் என்று தைரியமாக ஒரு முடிவெடுப்பார். அப்படி எல்லோரும் அஞ்சி ஓடி ஒழுகின்ற நேரம் ஒருவர் மட்டும் தைரியமாக துணிந்து செயல்படுகின்ற நேரம் என்ன இருக்கிறது, அந்த நேரம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம். சில சமயம் அப்படி தைரியமாக செயல்படுவது ஒரு நாட்டையே ஒரு தேசத்தையே காப்பாற்றக்கூடிய நேரமாகவும் அமைந்துள்ளது. இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் அவர்கள் அப்படித்தான் ஒரு தைரியமான முடிவை எடுத்தார். ஹிட்லரின் ஜெர்மானிய படை தாக்கும் பொழுது இந்த தாக்குதலை சமாளிக்கவே முடியாது, பிடிக்காமல் ஹிட்லரிடம் சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை என்று எல்லோரும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவரிடம் சரணடைய முடிவும் செய்துவிட்டார்கள். அப்போது சர்ச்சில் ஒருவர் தான், ஏன் நாம் ஹிட்லருக்கு சரணடைய வேண்டும், அவனை நாம் ஏன் எதிர்க்க கூடாது, அவனை ஏன் நாம் முறியடிக்க கூடாது, அவனிடம் படைபலம் அதிகம் இருந்தால் என்ன, நம்மிடம் படைபலன் குறைவாக இருந்தால் என்ன, அவனிடத்தில் இல்லாத வீரத்தையும் தைரியத்தையும் நாம் வெளிப்படுத்தினால் படைபலம் மிஞ்சிய ஹிட்லரும் நம்மை கண்டு மிரண்டு ஓடுவான், ஆயுத பலத்தை விட மனோபலம்தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்மிடம் மனோபலம் இருக்கிறது, அவனிடம் ஆயுத பலம் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய மனோபலத்தை கொண்டு அவனுடைய ஆயுத பலத்தை முறியடிப்போம் என்று வீர ஆவேசமாக முழங்கினார். அவருடைய அந்த வீர ஆவேச பேச்சு மற்ற ஆங்கில அரசியல்வாதிகளும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு தைரியத்தை ஊட்டியது. சரி, நீங்கள் சொல்கின்றபடி நாங்கள் கேட்கிறோம், செயல்படுகிறோம், அவரை எதிர்க்க துணிகிறோம் என்றார்கள். அப்படி ஒரு தனி மனிதனுடைய ஒரு தைரியமும் ஒரு வீராவேசமும் ஒரு நாட்டையே தைரியசாலியாக மாற்றி போரின் திசையே திசை திருப்பி தோல்வியை தழுவ வேண்டும் என்ற நிலையிலிருந்து இங்கிலாந்தை வெற்றிப்படையாக மாற்றியது அந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு பொன்னான நேரம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர் தனக்கு கெடுதல் செய்யும் பொழுது கூட அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இவரிடம் இருக்கும். ஒரு அன்பான கணவனுக்கு சரியில்லாத மனைவி அமைந்து விட்டாள். அவரை இம்சைப்படுத்தி பார்ப்பதில்தான் அந்த பெண்ணுக்கு சந்தோஷம். அந்த இம்சைப்படுத்தி பார்ப்பது என்பது எல்லை மீறி சென்று கணவன் தன்னை இல்லாத கொடுமையெல்லாம் செய்வதாக ஒரு புகாரை ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணி அதன் விளைவாக கணவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அளவிற்கு வந்து விட்டார்கள். அந்த வரதட்சணை புகாரில் எந்த உண்மையும் இல்லை. இருந்தாலும் வேண்டுமென்றே இப்படி ஒரு பொய்யான புகாரை அந்த பெண் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணி கணவனை கைது செய்யும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டாள். வெளிப்படையாகவே கணவனிடம் பேசுகிறாள், உன்னை ஒரு மணி நேரமாவது ஜெயிலில் அடைத்து நான் வேடிக்கை பார்க்காமல் ஓயமாட்டேன். நீ கம்பிக்கு பின்னால் இருக்கின்ற காட்சியை நான் பார்க்க வேண்டும். அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும். அதற்காக எவ்வளவு செலவு செய்தாலும் தயங்க மாட்டேன் என்று அந்த பெண் அப்படி அவரிடம் பேசுகிறார். இந்த கணவனோ தன்னை சிறையில் தள்ளி வேடிக்கை பார்க்க விரும்புகின்ற மனைவியாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் அந்த மனைவியிடம் அந்த கணவன் பரிவு காட்டினார். அறியாத பெண் ஏதோ ஒன்றும் புரியாமல் பெற்றோர் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறாள். இவளாவது நன்றாக இருக்க வேண்டும், உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது என்று அந்த நேரத்திலும் அவர் மனைவி மேல் பரிவுதான் காட்டினாரே ஒழிய மனைவி மேல் கோபமெல்லாம் கொள்ளவில்லை. அப்படி தன்னை இம்சிக்க முனைபவருக்கு கூட கெடுதல் நிகழக்கூடாது என்ற அந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் ஒரு பொன்னான உள்ளம். அடுத்ததாக நாம் இந்தியாவிற்கு வருவோம். உலகிலேயே ஆயுதம் எடுக்காமல் விடுதலை பெற்ற முதல் நாடு இந்தியா என்றுதான் நாம் இந்தியா என்றுதான் நாம் தைரியமாக சொல்லலாம். மேற்பார்வையாக பார்த்தால் என்ன சொல்வார்கள், இந்தியா ஒரு பலகீனமான நாடு, அதனால் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு விட்டது. முதலில் முகலாயர்களுக்கு அடிமைப்பட்டது, அடுத்தது ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டது. பலகீனமான நாடாக இருந்தால் அடிமை நாடாகத்தான் மாற வேண்டும், வேற என்ன செய்வது என்று மேற்பார்வையாக பார்த்தால் நாம் இப்படி ஒரு விளக்கம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் என் தரப்பினார் கர்மயோகி அவர்கள் என்ன சொல்கிறார், இந்த மேற்பார்வையான மேலோட்டமான விளக்கத்தில் உண்மை இல்லை. இந்தியா உண்மையில் பலகீனமான நாடாக இருப்பதால் அது அடிமை நாடாக மாறவில்லை. அது அடிமையாக மாறியதற்கு வேறு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதை நாம் சற்று ஆழ்ந்து கவனித்தால்தான் அந்த உண்மை வெளிவரும் என்கிறார். அதாவது அவருடைய விளக்கம் என்னவென்றால், அப்பா அவர்கள் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால் அந்த விளக்கம் இப்படி பின்வருமாறு அமைகிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறார், பாரத மாதா இந்திய நாட்டை ஒன்றுபடுத்த விரும்பினாராம். இந்தியாவை ஆண்ட இந்திய அரசர்கள் எவராலும் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி ஆள முடியவில்லை. எத்தனையோ அரசர்கள் இந்த நாட்டை ஆண்டும் எந்த ஒரு அரசரும் இந்தியாவை ஒன்றுபடுத்தி ஆளாத பட்சத்தில் பாரத மாதாவிற்கு ஒரு சலிப்பு வந்து சரி இவர்களை நம்பி இந்த நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது பேசாமல் அந்நியன் யாரையாவது வரவழைத்து அவனை வைத்து இந்த நாட்டை ஒன்றுபடுத்தலாம் என்று பாரத மாதா முடிவு செய்ததால்தான் முகலாய மன்னர்கள் உள்ளே வந்தார்கள் என்று அப்பா அவர்கள் சொல்கிறார். முதலில் முகலாய மன்னர்கள் வந்தார்கள், அவர்களை பின்தொடர்ந்த ஆங்கிலேய வியாபாரிகள் வந்தார்கள். ஆங்கிலேயன் உள்ளே நுழைந்த பிறகு இதுவரையிலும் ஒற்றுமைப்படாத அளவிற்கு இந்த நாட்டை ஒரே ஆட்சியின் கீழ் ஒற்றுமைப்படுத்தினான். அது ஒன்றுதான் ஆங்கிலேயன் செய்தது என்று சொல்ல முடியாது. அவன் வேறு சில காரியங்களையும் செய்தான். அதாவது முகலாயர்கள் இந்தியாவுக்குள் நுழைந்த போது இஸ்லாமிய மதமும் உள்ளே நுழைந்தது. அதுவரையில் தாழ்த்தப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒருவேளை முகமதிய மதத்திற்கு மாறினால் நமக்கு இந்நாள் வரை கிடைக்காத அந்த மரியாதை கிடைக்கும், நமக்கும் சம உரிமைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் முகமதிய மதத்திற்கு மாறினார்கள். ஆங்கிலேயன் வரும்போது இதை கவனித்தான். பெருவாரியான மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டி முகமதிய மதத்தினராக இருக்கிறார்கள். அவனுக்கு இப்படி தோன்றியது, இந்த இந்துக்களுக்கும் இந்த முகமதியர்களுக்கும் ஒரு பிரிவினை, ஒரு வேறுபாடை நாம் வளர்த்தால் இவர்கள் இருவருமே இவர்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள், அப்படி அடித்துக் கொள்ளும் பட்சத்தில் நாடு பிளவுபட்டே இருக்கும், அது நமக்கு ஆதாயமாக இருக்கும் என்று நினைத்து இந்த இந்து முஸ்லிம்களிடையே இருக்கின்ற பிரிவினையை ஆங்கில அரசாங்கம் அந்த பிரிவினையை வளர்க்க தன்னாலான முயற்சிகளை செய்தது. ஆனால் அந்த ஆங்கில அரசாங்கத்துடைய முயற்சிகள் பலிக்கவில்லை. முகமதியர்களுக்கு அவ்வளவாக இந்துக்களின் மேல் துவேஷமோ வெறுப்போ வரவில்லை. ஏனென்றால் 1930 நடந்த தேர்தலில் கூட முகமதியர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இந்துக்களுடைய கட்சி, நம்மை அடக்கி ஒடுக்குகின்ற கட்சி, அந்த கட்சிக்கு நாம் ஏன் ஓட்டு போட வேண்டும், நாம் நமக்கு இந்த தனியாக ஒரு கட்சியை வளர்த்துக் கொள்வோம் என்ற எண்ணம் 1930 வரை முகமதியர்களுக்கு தோன்றவில்லை. அந்த அளவுக்கு நாட்டில் பிரிவினை உணர்ச்சி என்பது வளராமல் தான் இருந்தது. இந்த நேரம் பார்த்து ஆங்கில அரசாங்கமே லண்டனில் தன்னுடைய பாராளுமன்றத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அரசியல் சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. பகவான் அதை இந்திய வரலாற்றில் ஒரு பொன்னான நேரம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அசம்பாவிதமாக அந்த பொன்னான நேரத்தின் அருமை நம் இந்திய நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு தெரியவில்லை. ஆங்கில அரசாங்கம் என்ன செய்தது என்றால் இந்திய நாட்டிற்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் என்று ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்க முன்வந்தது. அந்த ஸ்டேட்டஸை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருந்ததென்றால் பூரண சுவராஜ்யத்திற்கு முன் ஸ்டேஜ் ஆகும் டொமினியன் ஸ்டேட்டஸ். பிரிட்டிஷ் எம்பையரில் இந்தியா ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸாக பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம். அதாவது ஒரு அடுத்து இன்னொரு 10-15 வருடங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸாகவே, டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ற நிலையிலேயே இந்தியா இருந்து அதன் பிறகு கிராஜுவலாக டொமினியன் ஸ்டேட்டஸ்ல இருந்து மாறி பூரண சுதந்திரத்துக்கு மாறி இருக்கலாம். பகவான் என்ன சொல்கிறார், அப்படி 10-15 வருடங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் நிலையில் இருந்து விட்டு புல் இண்டிபெண்டன்ஸுக்கு மாறி இருந்தால் இந்தியா பாகிஸ்தான் என்று இரு நாடுகளாக இந்தியா பிளவுபட்டிருக்காது, நேஷனல் யூனிட்டி காப்பாற்றப்பட்டிருக்கும். இந்தியா ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு என்று இரண்டாக பிளவுபட்டு அதனால் பயங்கர இனக்கலவரம் உண்டு, ஏராளமானோர் செத்து மடிந்தார்களே, அந்த அசம்பாவிதங்கள்லாம் நிகழ்ந்திருக்காது. 1910 ஆங்கில அரசாங்கம் அப்படி ஒரு சட்டத்தை இயற்ற முன்வந்தபோது இந்திய அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும், அவர்கள் அதை தெரிவிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஒரு பொன்னான சந்தர்ப்பம் அவர்கள் கிடைத்த போது அதை இழந்து விட்டார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது என்று அந்த நேரமே அவர் சொல்லியிருந்தார். அசம்பாவிதமாக இந்திய அரசியல் தலைவர்கள் அதை உதாசீனம் செய்துவிட்டார்கள், அதனால் அந்த சட்டத்திற்கு உயிரே வரவில்லை. வாழ்க்கையில் பொன்னான அரிய சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு முறைதான் வரும். அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் மிகவும் விழிப்பாக இருந்து அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரமும் நாம் அஸ்ரத்தையாக இருந்து உதாசீனப்படுத்தினோம் என்றால் வந்த வாய்ப்பு போய்விடும், போன வாய்ப்பு திரும்பி வரவே வராது. இப்படிப்பட்ட தவறைத்தான் இந்திய அரசியல்வாதிகள் செய்தார்கள். ஆனால் இந்தியா புண்ணியம் செய்த நாடு என்ற ஒரே காரணத்தினாலோ என்னவோ அவர்கள் உதாசீனம் செய்த அந்த வாய்ப்பு மறுபடியும் 2nd உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த போது 1942 மீண்டும் அந்த வாய்ப்பு பழையபடி இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 2nd உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த சமயம் ஆங்கில அரசாங்கத்துக்கு இந்தியாவினுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அந்த ஆதரவு கிடைக்குமா என்று தெரிந்து கொள்வதற்காக சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் என்ற ஒரு ஆங்கில அரசாங்க அதிகாரியின் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை ஆங்கில அரசாங்கம் இந்தியாவிற்கு அனுப்பியது. அவர்கள் காந்திஜி, நேருஜி, பட்டேல் அவர்களை எல்லாம் சந்தித்து பேச வந்திருந்தார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பகவானால் சும்மா இருக்க முடியவில்லை. அவருக்கு மிகுந்த சந்தோஷம் வந்து B.N. Rao என்ற ஒரு பெரிய அரசியல்வாதியை தன்னுடைய தூதராக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டிக்கு அனுப்பினார். பகவானுடைய கருத்தாக B.N. நரசிங்க ராவ் ஒர்க்கிங் கமிட்டியில் தெரிவித்தது என்னவென்றால் ஆங்கில அரசாங்கம் மீண்டும் இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்க முன்வந்திருக்கிறது, நெருக்கடியான இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை ஆங்கில அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்பது மிகவும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காங்கிரஸ் தலைமை இதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இதை ஏற்றுக்கொள்வது நல்லது, ஏற்றுக்கொண்டு டொமினியன் ஸ்டேட்டஸில் ஒரு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு பிறகு சுதந்திரத்துக்கு மாறினால் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பு வராது, இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகளாக உடையாது. ஆகவே ஒர்க்கிங் கமிட்டி இந்த ப்ரொப்போசலை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, இதுதான் பகவானுடைய விருப்பம் என்று B.N. Rao காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் தெரிவித்தார். இந்த நேரம் பார்த்து காந்திஜி அவர்களுக்கு விபரீதமான சிந்தனை எழுந்தது. காந்திஜி அவர்கள் குதர்க்கமாக பேசினார். அரவிந்தர் தான் 1910 அரசியல் வேண்டாம் என்று துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று புதுவைக்கு சென்று விட்டாரே, அப்பொழுதிலிருந்து அமைதியாக இருந்தவர் இப்பொழுது ஏன் அனாவசியமாக அரசியலில் தலையிடுகிறார், அவருடைய தலையீடு தொந்தரவாக இருக்கிறது, அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்பதாக இல்லை என்று காந்திஜி அவர்கள் பதிலளித்தார். ஆகவே இரண்டாவதாக வந்த பொன்னான வாய்ப்பும் மறுக்கப்பட்டது. விளைவு என்னாயிற்று? இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் விடுதலை சுதந்திரம் கிடைக்கப்பட்டாலும் இரண்டும் தனி நாடுகளாக பிரிந்து போனது மட்டுமில்லை, பயங்கர இனக்கலவரம் உள்ளது. இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொண்டார்கள். ஏராளமானவர்கள் செத்தும் அடைந்தார்கள். பொன்னான நேரம் என்று வந்த வாய்ப்பு பெரிய அசம்பாவித நேரமாக மாறி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த பகவானிடம் அன்பர்கள் கேட்டார்கள், உங்களுடைய முயற்சி தோற்று போகும் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் தெரிந்தும் இந்த முயற்சியை எடுத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு பகவான் என்ன சொன்னா, நிஷ்காமிய கர்மம், எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நான் செய்தேன், அது தோல்வியில் முடிந்தது பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அவர் அடக்கமாக பதிலளித்தார். பகவான் இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. இரண்டாம் உலக போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சூட்சும உலகில் இது எதை காட்டுகிறது என்று சூட்சும உலகத்திற்குள் சென்று அங்கே நிலைமை என்ன என்று ஆராய்ந்து பார்த்தார். சூட்சும உலகத்தில் அவர் கண்டது என்னவென்றால், அன்னை சத்திய ஜீவியத்தை இறக்க எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்த தீய சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டுதான் இந்த பூலோகத்தில் இந்த பெரிய மகா யுத்தத்தை கிளப்பியுள்ளன. தீய சக்திகள் செய்த விஷமமான வேலைதான் இது என்று அவர் சூட்சும உலகில் அதை கண்டார். அதாவது எதிர்ப்பு என்பது வெறும் சூட்சும அளவில் மட்டும் இல்லை, அது பிசிக்கல் பிளேனுக்கு மகா யுத்தமாக வந்து பெரிய அளவில் உயிர் சேதம் பொருட்சேதம் என்று இரண்டையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்படுகின்ற யுத்தம் இது என்பதால் பகவான் இந்த யுத்தத்துக்கு திஸ் இஸ் மதர்ஸ் வார் என்றே பெயர் வைத்து அழைத்தார். அடுத்தபடியாக இந்த யுத்தத்தில் உண்மைக்காக பாடுபடுகின்ற நேச நாடுகள், அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய இந்த நான்கு நாடுகளை நேச நாடுகள் என்று அழைத்தார்கள். இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், இந்த போரை ஆரம்பித்த மூன்று நாடுகளும் தீய சக்திக்கு ஆதரவாக செயல்பட்ட மூன்று நாடுகளையும் அச்சு நாடுகள் என்று அழைத்தார்கள். பகவான் என்ன முடிவு செய்தார், நேச நாடுகள் உண்மைக்காக பாடுபடுகின்றன, அச்சு நாடுகள் உண்மைக்கு எதிராக பாடுபடுகின்றன, ஆகவே நேச நாடுகள் தான் ஜெயிக்க வேண்டும், அதற்கு தன்னுடைய ஆன்மீக பலத்தை வழங்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்துவிட்டார். நேச நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் அவரோ யோகி, நேரடியாக போரில் எப்படி அவர் தலையிட முடியும்? அவருடைய சக்தி மாபெரும் சக்தியாக இருந்தாலும் நேரடியாக ஈடுபட முடியாத பட்சத்தில் அவருக்கு கருவியாக செயல்பட யாரேனும் கிடைத்தார்கள் என்றால் அவர்களை கருவியாக வைத்து செயல்படுவது என்று முடிவு செய்தார். பகவானுடைய ஆன்மீக சக்தியை தாங்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்த ஒரு மனிதர் அந்த நேரம் சர்ச்சில் அவர்கள்தான். பகவானுடைய சக்தியினுடைய ஆற்றலை தாங்கக்கூடிய அளவிற்கு மனோபலம் படைத்திருந்தார். உண்மையில் சொல்ல போனார், சர்ச்சில் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரியாக செயல்பட்டவர், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது என்ற தீர்மானத்தில் இருந்தவர். நான் உலக அளவில் நேச நாடுகளுக்கும் அச்சு நாடுகளுக்கும் நடைபெற்று கொண்டிருந்த போர் என்ற அளவில் பார்க்கும் பொழுது நேச நாடுகளின் தலைவர் என்ற அளவில் அவர் உண்மைக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். அதாவது சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அடிப்படை மனித உரிமைகளுக்கு ஆபத்து வந்துவிட்டது, அதில் அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் மனித குலத்தை விடுவிக்க வேண்டும் என்ற பெரிய நல்ல நோக்கத்துடன் சர்ச்சில் அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆகவே பகவான் அவர்கள் சர்ச்சில் இந்தியாவுக்கு எதிரியாக இருந்தாலும் உலகத்தின் சுதந்திரத்துக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் அவர் நல்ல மனிதர் தான் என்று முடிவுக்கு தன்னுடைய ஆன்மீக ஆற்றலை அவருக்கு அனுப்பி அவர் மூலம் உலக போரில் தானும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். பகவானுடைய ஆன்மீக கருவியாக சர்ச்சில் செயல்பட்டுக் கொண்டிருந்ததாலோ என்னவோ யாருக்குமே தோன்றாத ஒரு புரட்சிகரமான யோசனை சர்ச்சில் அவர்களுக்கு அந்த நேரம் தோன்றியது. சர்ச்சில் என்ன செய்தார் என்றால், பிரெஞ்சு அரசியல்வாதிகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். ஹிட்லர் ஐரோப்பாவை தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இங்கிலாந்தும் பிரான்சும் ஒரே ஒரு நாடாக இணைந்து இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெர்மன் தாக்குதலை சமாளித்தால் ஹிட்லர் அடங்கி போவான், இங்கிலாந்தும் பிரான்சும் ஒன்று சேர நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன், நீங்கள் சம்மதிப்பீர்களா என்று கேட்டார். சர்ச்சில் இவ்வாறு ஒரு அழைப்பு விடுத்தது அன்னைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. உலக ஒற்றுமைக்கு சர்ச்சில் சிறப்பான ஒரு சேவை செய்திருக்கிறார். இந்த அழைப்பை பிரெஞ்சு தலைவர்கள் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிரான்சும் இங்கிலாந்தும் ஒரே நாடாக இணைய வேண்டும், அப்படி இணைந்தது என்றால் உலக ஒற்றுமைக்கு அது பெரிய அளவில் வழி செய்யும், என்னுடைய விருப்பம் அதுதான், பிரெஞ்சு தலைவர்களின் அழைப்பை நல்லபடியாக ரிசீவ் பண்ண வேண்டும் என்றெல்லாம் அன்னை பேசினார். ஆனால் எப்படி பகவானுடைய விருப்பத்தை காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்தார்களோ உதாசீனம் செய்தார்களோ அம்மாதிரியே சர்ச்சில் அவர்களின் அழைப்பையும் பிரெஞ்சு தலைவர்கள் உதாசீனம் செய்துவிட்டார்கள். அவர் விரும்பி அந்த ஆங்கிலோ பிரெஞ்சு யூனியன் என்பது நடைபெறாமலே போய்விட்டது. அது அன்னையை பொறுத்தவரை அது அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்று கூட சொல்லலாம். பிரெஞ்சு அரசியல் தலைவர்கள் சரியாக விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை, பெரிய தவறு செய்து விட்டார்கள், உலக ஒற்றுமைக்கு ஒரு பெரிய காலடி எடுத்து சர்ச்சில் வைத்தபோது அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் நழுவ விட்டு விட்டார்கள். இதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றெல்லாம் அன்னை தன்னுடைய அஜெண்டாவில் கருத்து வெளியிட்டார். ஆகவே இங்கிலாந்துடன் ஒன்று சேர்ந்த பிரான்ஸ் ஜெர்மன் தாக்குதலை சந்திக்க முன்வராத போது இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. தனித்தே ஜெர்மனிய தாக்குதலை இங்கிலாந்து சந்திக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. ஆயுத பலம் என்று பார்த்தோம் என்றால் ஜெர்மானிய விமானப்படைக்கு 750 விமானங்கள் இருந்தன. ஆனால் இங்கிலாந்து விமானப்படையிடமோ வெறும் 250 விமானங்கள் தான் இருந்தன. அதாவது 3:1 என்ற ரேஷியோவில் விமானப்படை பலம் இருந்தது. அவரிடம் இருப்பது 750, இவர்களிடம் இருப்பது வெறும் 250 என்ற நிலையில் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி தாக்குதலை சமாளிக்க முடியும், வாய்ப்பே கிடையாது என்றுதான் எவரும் பேசுவார்கள். இந்த நேரத்தில் போருக்கு வாருங்கள் என்று ஆங்கிலேய இளைஞர்களை சர்ச்சில் அவர்கள் போருக்கு வரும்படி அழைத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போருக்கு ஆங்கில வீரர்கள் கிளம்பி செல்வது என்பது இது தற்கொலைக்கு சமம் என்று கூட நாம் சொல்லலாம். அது தெரிந்தும் தாய்நாட்டிற்காக உங்கள் உயிரை துறக்க வாருங்கள் என்று சர்ச்சில் கேட்டது போல அமைந்து விட்டது. ஆனால் அவரே ஆச்சரியப்படும் வகையில் ஆங்கில தாய்மார்கள் தங்களுடைய இளம் பிள்ளைகளை, தேசம் உங்களை அழைக்கிறது, உங்கள் உயிரை உங்கள் உயிருக்காக பயந்து பின்வாங்காதீர்கள், தைரியமாக போருக்கு போங்கள், வெற்றி அல்லது வீர மரணம் என்று நீங்கள் முடிவுடன் போங்கள், தேசத்திற்காக உயிர் விடுவதை சந்தோஷமாக செய்யுங்கள், அது ஒன்றும் பெரிய தவறில்லை என்று ஆங்கில தாய்மார்கள் அந்த நேரத்தில் மனம் மாறி ஒரு அசாத்திய தைரியத்தை வெளிப்படுத்தி, ஒரு தேசபக்தியை வெளிப்படுத்தி தங்களுடைய இளம் பிள்ளைகளை போருக்கு அனுப்பினார்கள். சாவு எங்களுக்கு ஒரு துச்சம் என்ற நிலையில் ஒரு வீரன் போரிடும் பொழுது அவனுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வருகிறது. அப்படி ஒரு அசாத்திய தைரியம் வந்ததாலதானோ என்னவோ ஹிட்லருடைய விமானப்படை இவர்களை விட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஆங்கில விமானப்படையின் தாக்குதலை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை. அவர்கள் வந்த வேகத்தில் பின்வாங்கி சென்றார்கள். தோற்பது நிச்சயம் என்ற நிலையில் இருந்த ஆங்கில விமானப்படை கடும் போராட்டத்துக்கு பிறகு வெற்றி வாகை சூடியது. இங்கிலாந்து காப்பாற்றப்பட்டது. அதன் வழியே உலகமும் காப்பாற்றப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு பொன்னான நேரம் என்று நாம் சொல்லலாம். ஒரு தேசத்துக்கு ஒரு பொன்னான நேரம் அமைவதும், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நேரம் அமைவதும் இரண்டுமே சில சமயம் ஒரு சேர ஒத்துப்போவது உண்டு. அப்படி ஒத்து போகும்பொழுது தேசத்தினால் தனிநபருக்கும், தனிநபரால் தேசத்திற்கும் இருவருக்குமே பரஸ்பரம் நன்மைகள் நடப்பது உண்டு. அப்படி ஒரு பொன்னான நேரம்தான் விபி மேனன் என்ற இந்திய அரசாங்க அதிகாரியின் வாழ்க்கையில் இரண்டாம் உலக போருக்கு பின்னால் உதயமாகியது. இந்திய ஒற்றுமைக்காக அவர் ஒரு பெரிய அரிய சேவையை செய்யும்படியான சந்தர்ப்பங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தன. அதை பற்றி இப்பொழுது விவரமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது விபி மேனன் அவர்கள் கேரளாவில் பிறந்தவர். கேரள மாநிலம் ஒரு சாதாரண மாநிலமே இல்லை. அத்வைதத்தை தோற்றுவித்த ஆதிசங்கரர் அந்த மாநிலத்தில் தான் பிறந்தார். கேரள நன்னாட்டிலும் பெண்களுடனே தோணி விளையாடியதாக பாரதியார் கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கேரள இளைஞர்களுக்கு ஆங்கிலம் அழகாக சரளமாக பேசுவார்கள். அதாவது ஏழு எட்டு வகுப்பு தான் படித்திருப்பார். இருந்தாலும் அந்த ஏழு எட்டு வகுப்பு படிப்பை வைத்துக் கொண்டே அவர்கள் ஆங்கிலம் அவ்வளவு அழகாக பேசுவார்கள். கேரளா மலைநாடு என்பதால் விவசாயமும் குறைவு, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் குறைவு. ஆகையால் கேரள மக்களுக்கு வெளி மாநிலங்களில் சென்று வேலை தேடிக் கொள்வதுதான் வழக்கமாக இருந்தது. இந்தியாவின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கே ஒரு நாய டீ கடை இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு வேலை தேடி வெளி மாநிலங்களில் செல்வது கேரள மக்களிடையே ஒரு பரவலான ஒரு பழக்கமாக இருந்தது. விபி சிங்கம் அவர்களும் இப்படித்தான் பிழைப்பிற்காக வெளி மாநிலம் செல்ல வேண்டியதாகிவிட்டது. ஒன்பது வகுப்பிற்கு மேல் அவருக்கு படிப்பு வரவில்லை. ஆகையால் பள்ளியை விட்டு விலகி வட மாநிலங்களுக்கு வேலை தேடி சென்று விட்டார். அவருக்கு கிடைத்த வேலை நிலக்கரி சுரந்த வேலை. அந்த சுரங்க வேலையை சிறிது காலம் பணியாற்றியவர் அதுவும் பிடிக்காமல் டெல்லிக்கு வந்தார். டெல்லியில் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு வழிப்போக்கரை சந்தித்தார். அவர் ஒரு சர்தார். அந்த சர்தாரை சந்தித்து இவர் ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டார். பெரிய மனது பண்ணி ஒரு 15 ரூபாய் கடன் கொடுங்கள், எப்படியாவது நான் பிழைத்துக் கொள்கிறேன். நீங்கள் யார், உங்கள் முகவரி என்ன, அதையெல்லாம் தெரிவிங்கள். நான் ஒரு வேலை தேடி கொண்டு ஒரு நல்ல வருமானம் பார்க்கும் நிலைக்கு வரும்பொழுது உங்களை தேடி வீடு தேடி வந்து நான் இந்த 15 ரூபாய் திருப்பி தருகிறேன். தயவுசெய்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் எல்லாம் பிஞ்சினார். அந்த சர்தார் நல்ல உள்ளம் படைத்தவர் குளிர்கிறது. அதனால் இவர் கேட்ட 15 ரூபாய் அவர் எடுத்து கொடுத்தார். அந்த 15 ரூபாயை வைத்துக் கொண்டு மேனன் அவர்கள் சிம்லாவிற்கு சென்றார். அரசாங்க பணியில் சேர்ந்தார். அரசாங்க பணியில் சேர வேண்டும் என்றால் SSLC-யாவது படித்திருக்க வேண்டும். ஆனால் மேனன் படித்த படிப்போ 9வது தான். 9வது படித்த மனிதர் எப்படி அரசாங்க பணியில் சேர்ந்தார், இது என் தகப்பனாருக்கே புரியவில்லை. ஆனால் ஏதோ, ஆனால் அவர் அரசாங்க பணியில் சேர்ந்து விட்டதாகத்தான் என் தகப்பனார் எழுதுகிறார். அரசாங்க பணி உள்ளே நுழைந்த பிறகுதான் மேனனுடைய முழு சாமர்த்தியமும் வெளியில் வந்தது. அசுர வேகத்தில் அவர் அரசாங்க பணியில் முன்னேறி ஒரு 15 வருட சர்வீஸில் IAS அதிகாரியாகும் அளவிற்கு அவர் உயர்ந்து விட்டார். அது மட்டுமல்ல, மவுண்ட்பேட்டன் அவர்களுக்கு வைஸ்ராயாக செயல்பட்டுக் கொண்டிருந்த மவுண்ட்பேட்டன் அவர்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரி என்ற பதவிக்கு மேனன் அவர்கள்தான் நியமிக்கப்பட்டார். வைஸ்ராய்க்கு பிரைவேட் செக்ரட்டரியாக பணியாற்றுகின்றது என்பது மிகவும் ஒரு சாதாரண லேசுப்பட்ட விஷயமே இல்லை. ஏராளமான அதிகாரமும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு பதவியாகும். அந்த பதவியில்தான் மேனன் அவர்கள் நிறுத்தப்பட்டார். இந்த நேரத்தில் இந்திய விடுதலை வந்தது. கூடவே பாகிஸ்தானும் பிரிந்து போனது. பிரிந்து போன பாகிஸ்தானியர்கள் அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. 1947 அக்டோபர் மாதத்தில் பட்டானியர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை அவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு காஷ்மீர் மாநிலத்துக்குள் ஊடுருவ வைத்தார்கள். காஷ்மீருக்குள் பட்டாணிகள் ஊடுருவுகிறார்கள் என்ற செய்தி காஷ்மீர் மகாராஜாவுக்கு செய்தி வந்தபொழுது அவர் பதறிக்கொண்டு இந்திய இராணுவத்தின் உதவியை நாடினார். செய்தி மவுண்ட்பேட்டனுக்கு வந்தது. மவுண்ட்பேட்டன் விழித்துக் கொண்டார். 2 நாட்களில் இந்திய இராணுவத்தின் உதவி எனக்கு வேண்டாம், இல்லாவிட்டால் நிலைமையை என்னால் சமாளிக்க முடியாது, ஆக்ட் இமீடியட்லி என்று மகாராஜாவிடமிருந்து ஒரு வேண்டுகோள் வந்திருக்கிறது. மவுண்ட்பேட்டன் இப்படி ஒரு பதிலை திருப்பி அனுப்பினார். காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் பட்சத்தில் இந்த இராணுவ உதவியை இந்திய அரசாங்கம் வழங்கும். இந்தியாவுடன் இணையாமல் தனித்திருக்கும் பொழுது இந்திய இராணுவம் உதவி வழங்குவது என்ற பேச்சு இடமில்லை. தனித்திருப்பதா, இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து பாகிஸ்தானை சமாளிப்பதா, எது நல்லது, நீங்களே முன்வைத்துக் கொள்ளுங்கள் என்று மவுண்ட்பேட்டன் பதிலளித்தார். இந்த மவுண்ட்பேட்டன் அவர்களுடைய பதிலை எடுத்துக்கொண்டு போனவரே VP மேனன் அவர்கள்தான். இருப்பதோ 2 நாட்கள். இந்த 2 நாட்களுக்குள் காஷ்மீர் மகாராஜா ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். இந்த நேரத்தில் தான் விபி மேனன் அவர்களுடைய சாமர்த்தியம் முழுமையாக வெளிப்பட்டது. இரவோடு இரவாக காஷ்மீர் பேரரசர் ஹரிசிங் அவர்களுடன் விபி மேனன் அவர்கள் அமர்ந்து, உங்களால் தனித்து பாகிஸ்தானுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாது, தனித்து பேஸ் பண்ணுவது என்று முடிவு செய்தீர்கள் என்றால் ஒரு வாரத்தில் பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்கிரமித்துக் கொள்ளும், இந்தியாவுடன் சேருவதுதான் உங்களுக்கு நல்லது, அப்போதுதான் காஷ்மீர் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றலாம், யோசிக்க நேரம் இல்லை, நல்ல முடிவு செய்யுங்கள், கையோடு இது சம்பந்தமான பத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், இரவோடு இரவாக நான் டைப் செய்து விடுகிறேன், இந்தியாவுடன் காஷ்மீர் இணையக்கூடிய சாசனத்தை நான் எழுதி உங்கள் முன் வைக்கிறேன், பேசாமல் கையெழுத்து போடுங்கள், நீங்கள் கையெழுத்து போட்டு விட்டீர்கள் என்ற தகவலை மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், உடனே இந்திய இராணுவம் காஷ்மீரின் துணைக்கு வந்துவிடும் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். மகாராஜா ஹரிசிங்கோ நிலைமை விபரீதத்தை உணர்ந்து எதுவுமே பேசாமல் இவர் எழுதி கொடுத்த பத்திரத்தில் இந்தியாவுடன் இணைவதாக சம்மதம் தெரிவித்து கையெழுத்து ஒப்புவித்தார். அதன் விளைவாக இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு வந்தது, பாகிஸ்தானிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டது, இந்தியாவுடன் காஷ்மீர் இணைந்தது. இந்த ஒரு அரிய வேலையை விபி மேனன் அவர்கள் இரண்டே நாட்களில் செய்து முடித்தார். இது மட்டுமில்லை, ஏறத்தாழ 540 குறுநில மன்னர்கள் இந்தியா விடுதலை அடைந்த போது இந்தியாவிற்குள்ளேயே தனித்தனி சாம்ராஜ்யங்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆங்கில அரசாங்கம் இவர்கள் தனியாக இருப்பதற்கு ஒரு உரிமையை அளித்துவிட்டுதான் திரும்பி சென்றிருந்தார்கள். அதாவது இவர்கள் தனியாக இருக்கலாம், அல்லது இந்தியாவுடன் இணையலாம், அல்லது பாகிஸ்தானுடன் இணையலாம். மூன்று ஆப்ஷன்களில் எந்த ஆப்ஷனை வேண்டும் என்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற உரிமையை அவர்கள் கணித்து ஆங்கில அரசாங்கம் விலகி போய்விட்டது. இப்பொழுது காஷ்மீர் மகாராஜாவின் மகாராஜாவின் சம்மதத்தை வாங்கியது போல இந்த 540 குறுநில மணலுடைய சமாதானத்தையும் வாங்க வேண்டிய பொறுப்பு சர்தார் பட்டேல் அவர்கள் தலையில் விடிந்தது. மவுண்ட்பேட்டன் போன பிறகு பட்டேலின் கீழ் வேலை செய்கின்ற பிரைவேட் செக்ரட்டரியாக இந்த விபி மேனன் தான் அங்கே போய் சேர்ந்தார். ஆகவே சர்தார் பட்டேல் அவர்கள் மேனனிடம் இந்த பொறுப்பை கொடுத்து இந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மீட்டிங் போட்டு நிலைமை எடுத்து சொல்லி எல்லோரையும் இந்திய அரசாங்கத்துடன் இணையச் சொல், இந்திய நாட்டுடன் இணையச் சொல், அந்த வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சர்தார் பட்டேல் அவர்கள் இவரிடம் அந்த வேலையை கொடுத்து விட்டார். இதன்படி மேனனும் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு 540 குறுநில மன்னர்களையும் வரவழைத்து நிலைமையை அழகாக எடுத்து சொன்னார். அதாவது அவர் என்ன சொன்னார் என்றால், இந்தியாவுடன் இணையாமல் தனித்து நீங்கள் எல்லாம் செயல்படலாம் என்று ஆங்கில அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை, இந்தியாவுக்குள் இருந்து கொண்டு பாகிஸ்தானுடன் இணையலாம் என்று நீங்கள் ஆசைப்படுவதும் அது அர்த்தமில்லாத வீண் வேலை, இந்தியாவுடன் இணைவதுதான் உங்களுடைய நெடுங்கால நலனுக்கு நல்லது, எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்று நினைக்காதீர்கள், இந்திய இராணுவம் மிகப்பெரிய இராணுவம், எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாம் நசுக்கிவிடும், பேசாமல் எந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் தெரிவிக்காமல் இந்தியாவுடன் இணைந்து விடுங்கள் என்று அந்த 540 குறுநில மன்னர்களிடமும் வி.பி. மேனன் அவர்கள் பேசினார். அந்த 540 பேரும், அதாவது ஹைதராபாத் நிசாம் தவிர மற்ற எல்லோருமே வி.பி. மேனனுடைய சொற்படி பேசாமல் இந்தியாவுடன் இணையும் சாசனத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள். நாம் இப்படி நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துச் சொல்லி அடுத்தவர்களுடைய சம்மதத்தை வாங்குவது என்பது ஒரு சுலபமான விலையே இல்லை. பிசினஸில் பார்க்கலாம், எத்தனையோ பேரங்கள் சரியாக படியாமல் டிரான்சாக்ஷனும் நிறைவு பெறாமல் நாள் கணக்காக மாத கணக்காக ஏன் வருடக்கணக்காக கூட இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கும். நகரத்தில் ஒரு நல்ல இடத்தில் ஒரு கிரவுண்ட் விலைக்கு வரும். லொகேஷன் மிகவும் முக்கியமான லொகேஷனாக இருப்பதால் இடத்தின் உரிமையாளர் ரேட்டை கண்டபடி ஏற்றிக் கொள்வார். அவரை அணுகி பேச வருகின்ற மற்ற வியாபாரிகள் எல்லாம் அந்த ரேட்டை இறக்க முடியாமல் பேரமே படியாமல் ஏமாற்றுடன் திரும்பி போவார்கள். அதாவது மார்க்கெட் ரேட் 2 கோடி என்றால் இவர் 5 கோடி கேட்டுக்கொண்டிருப்பார். 5 கோடியிலிருந்து அவரை 2 கோடிக்கு இறக்கி கொண்டு வர வேண்டும். அப்படி அந்த இறக்கி கொண்டு வரக்கூடிய அந்த பேச்சாற்றல் வருகின்ற எவருக்கும் இருக்காது. என்னவெல்லாம் எடுத்து சொன்னாலும் அவர் எடுத்த முடிவிலேயே அவர் இருப்பார். ரேட்டை இறக்கி பேசுபவர்களிடம்தான் இல்லாத சிக்கலை எல்லாம் உண்டு பண்ணுவார். எல்லோரும் வந்து கொள்வார்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி அருமையான லொகேஷன் இருக்கிறது, ஆனால் உரிமையாளர் ரேட்டு தான் பண்ணா பின்னா என்று கேட்கிறார், இறங்கவே மாட்டேங்கிறார். இதனால் யாராலும் அந்த நிலத்தை வாங்க முடியவில்லை. வருடக்கணக்காக யாராலும் அணுக முடியாதபடி இந்த நிலம் பாழாகி வீணே கிடைக்கிறது என்பார். கூட்டு குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் பல கூட்டு குடும்பம் நிலவுகிறது. அதாவது 4-5 சகோதரர்கள் இருப்பார்கள். சொத்தை யார் எப்படி பிரித்துக் கொள்வது என்பதில் தகராறு எழுந்துவிடும். உடன்பாட்டுக்கு வர முடியாமல் ஒருவர் கோர்ட்டுக்கு போய்விடுவார். கோர்ட்டு கேஸ் மத்தியஸ்தம் என்று நாளை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் யாருக்கும் பயன்படாமல் வீணாக போய்க் கொண்டிருக்கும். வருடம் 10 ஆயிற்று, கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களிடையே ஒரு உடன்பாடு வரவில்லை. யாரும் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியவில்லை, எல்லாமே கோர்ட்டில் முடங்கி கிடக்கின்றன என்று சொல்வார். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அடுத்தவருடைய சம்பளத்தை வாங்குவது அவ்வளவு கடினமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது 540 குறுநில மன்னர்களை, அதுவும் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்களை ஓரிடத்தில் சேர்த்து வைத்து அவர்களுக்கெல்லாம் மனதில் படியும்படி அழகாக விஷயத்தை எடுத்துச் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக எல்லோரும் இந்தியாவுடன் இணையும் சாசனத்தில் கையெழுத்து போட வைத்திருக்கிறார் ஒருவர் என்றால் அவருக்கு எவ்வளவு பேச்சு சாமர்த்தியம் இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு வசீகரமாக அவர் பேசியிருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் வி.பி. மேனன் அவர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்தார். இப்படி ஒரு அரிய சேவையை செய்த வி பி மேனன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் கவர்னர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். மவுண்ட்பேட்டனுக்கு காரியதரிசியாக ஆகக்கூடிய அந்தஸ்து, அந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்த பிறகு அவ்வளவு பிஸியான பிறகு கூட வி பி மேனன் அவர்கள் தான் வாங்கிய அந்த 15 ரூபாய் கடனை மறக்கவில்லை. எந்த சர்தார் அவருக்கு உதவி செய்தாரோ அந்த சர்தாரை நினைவுபடுத்தி அவர் இருக்கும் இடம் தேடி போய் அந்த 15 ரூபாயை அவர் திருப்பி கொடுத்தார். அப்படிப்பட்ட உதவியை செய்த ஒரு உள்ளம், பொன்னான உள்ளம். அந்த உதவியை நினைவு வைத்திருந்து பின்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முன்வந்தாரே வி பி மேனன் அவர்கள், அவருடைய உள்ளமும் பொன்னான உள்ளம். ஆனால் அந்த சர்தார் அந்த பணத்தை வாங்கவில்லை. உனக்கு நெருக்கடியான நேரத்தில் நான் எப்படி நீ கேட்ட உதவியை நான் செய்தேனோ அம்மாதிரியே உன்னை போலவே நெருக்கடியான நிலைமையில் எத்தனையோ பேர் இன்னும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நெருக்கடி அனுபவிப்பவர்களுக்கெல்லாம் அனுபவிப்பவர்களெல்லாம் உன்னை இந்த மாதிரி 15 ரூபாய் உதவி கேட்டால் நீ சந்தோஷமாக அதை செய், அதுதான் நான் விரும்புவது, அதையே உன்னுடைய நன்றி அறிதலாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். வி பி மேனனும் அதற்கு ஒத்துக்கொண்டு அதே 15 ரூபாயை யார் யாரெல்லாம் தண்ணி கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் சந்தோஷமாக கொடுத்தார். நீங்கள் கேட்கலாம், என்ன 15 ரூபாயில் என்ன வந்துவிடப் போகிறது, இதை என்னமோ பெரிய பொன்னான சேவை அது இது என்று சொல்கிறேனே என்று. ஆனால் நான் சொல்கின்ற காலம் 1930ஆம் வருடம். அந்த காலத்தில் 15 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. இன்று 15 ரூபாய்க்கு ஒரு மதிப்பே கிடையாது. 15 ரூபாய்க்கு 2 கப் டீ கிடைத்தால் அது ஆச்சரியம். அந்த காலத்தில் 15 ரூபாய் என்பது ஒரு பெரிய அமௌண்டாக கருதப்பட்டது. அதாவது அப்போதைய காலகட்டத்தில் ஒரு பவுன் விலையே 15 ரூபாய் தான். 15 ரூபாய்க்கு நாம் ஒரு பவுனையே வாங்கி விடலாம். அந்த அளவுக்கு 15 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருந்தது. அதனால்தான் சொல்கிறேன், அந்த 15 ரூபாயை கேட்ட மாத்திரத்தில் திருப்பி கொடுத்தாரே ஒருவர், கேட்ட மாத்திரத்தில் கொடுத்தாரே ஒருவர், அவருடைய உள்ளம் ஒரு பொன்னான உள்ளம். அந்த 15 ரூபாயை அவசியம் நினைவு வைத்து திருப்பி கொடுத்தாரே வி பி மேனன் அவருடைய உள்ளமும் பொன்னான உள்ளம். இன்றைய கால விலைவாசியை வைத்துக் கொண்டு நான் பேசினால் அது அர்த்தம் சரியாக வராது. அன்றைய காலகட்ட விலைவாசியை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பேச வேண்டும். பொன்னை நாம் பொன்னாக மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பொண்ணுக்கு சமமான சில சிறப்பான மனநிலைகளும் மனிதனிடத்தில் இருக்கின்றன, அதையும் நாம் கருத வேண்டும். பொன்னை பாராட்டுவதைப் போல பொன்னான மனநிலைகளை நாம் பாராட்ட கற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கை எங்கேயோ போய்விடும். நம்முடைய நாட்டில் பெண்களுடைய கற்பிணியே அப்படி ஒரு பொன்னான ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நம் நாட்டில் இன்னமும் கருதுகின்றார்கள். கற்பு நெறிக்கு இந்தியாவில் அப்படி ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஒரு அழகான இளமையான பெண்ணொருத்தி இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அவளுக்கு வாய்ந்த கணவன் ஏதோ தீராத வியாதி வந்து உடல்நலம் கெட்டு படுத்த படுக்கையாகிவிட்டான். நோயாளியாக மாறிய கணவனுக்கு பணிவிடைகள் செய்து அந்த பெண் காலத்தை ஓட்டுகிறாள். அவன் நோய் குணமான பாடில்லை. 6 மாதமாகியது, 1 மாதம், 1 வருடம் ஆகியது, 2 வருடங்கள் ஓடிவிட்டது. படுத்து அவனை எழுந்திருக்கவில்லை. இப்படி ஒரு நோயாளி கணவனுக்கு தனக்கு தன்னாலான சேவைகளை செய்து கொண்டு அவர் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். வருமானம் போதவில்லை என்னும் என்பதால் அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலையை செய்து ஏதோ ஒரு சொல்ப வருமானத்தை பார்த்து அதையும் வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார். இதையெல்லாம் கவனிக்கின்ற ஒரு பெரிய பணக்காரர் அதே தெருவில் இருக்கின்றவர் அவளை ஒரு நாள் அணுகி இப்படி எல்லாம் பேசுகிறார். அதாவது, என்னிடம் அழகு இருக்கிறது, இளமை இருக்கிறது, ஏன் நோயாளியான ஒருவனுக்கு நீ வாழ்க்கைப்பட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய், என்னிடம் வந்துவிடு, நான் உன்னை ராணி மாதிரி வைத்துக் கொள்கிறேன், நீ கேட்கின்ற எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன், அந்த உதவாக்கரையை விட்டுவிடு, என்னிடம் ஆசை நாயகியாக வந்துவிடு, நேரத்தை வீணாக்காதே என்று சொல்கிறார். வெளிநாட்டில் இதே மாதிரி ஒரு வேண்டுகோளை ஒரு பணக்காரன் விடுத்தான் என்றால் பாதிக்கு மேல் இருக்கின்ற இளம் பெண்கள் சரி என்று தலையசைப்பார்கள். ஆனால் நம் நாட்டில் ஒரு பணக்காரன் இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைத்தான் என்றால் அந்த இளம் பெண் சீருவாள். நோயாளியாகிவிட்டு என் கணவனுக்கு சேவை செய்து என் வாழ்க்கையை ஓட்டுவேனே தவிர உன்னை மாதிரி அயோக்கியனுக்கு ஆசை நாயகியாக வரமாட்டேன், அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம், அதை உடனே மறந்துவிடு, அர்ப்பணி என் முகத்தில் விழிக்காது என்று கண்டபடி ஏற்றி விரட்டுவாள். இப்படி பதில் சொல்லக்கூடிய பெண்கள் நம் நாட்டில் இன்னமும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உள்ளம் பொன்னான உள்ளம் என்று என் தாப்பனார் சொல்கிறார். ஓரிருவர் இல்லை, இந்த நாட்டில் ஏராளமான பெண்கள் இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது இந்த நாட்டு பெண்களுக்கு இயல்பாகவே அமைந்து விட்டது. அது நம் நாட்டு மக்களுக்கு இது ஆச்சரியம் தருவதில்லை, ஏனால் இது பழகி போன விஷயம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் இதை பார்க்கும்போது அவர்கள் அப்படி ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். சில பேருக்கு சிலது இயல்பாகவே உரியது என்று நாம் சொல்லலாம். அதாவது, இப்பொழுது ஆன்மீக மகான்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை இயல்பாகவே மௌனம் என்பது தானாகவே வரும். அவர்கள் சிரமப்பட்டெல்லாம் மௌனத்தை வரவழைக்க வேண்டியதில்லை. அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்தார்கள் என்றால் ஒரு சில நிமிடங்களிலேயே அவர்களுக்கு மௌனம் செட்டாகிவிடும். அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மீக பக்குவம் அந்த மௌனத்தை தானாகவே அவர்களுக்கு கொடுக்கிறது. அது மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் என்ற கெப்பாசிட்டி கொண்டவர்களுக்கு புது புது சிந்தனைகள் தானாகவே உதயமாய் கொண்டிருக்கும். அதற்காக அவர்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. அந்த ரீதியில் பார்த்தால் அப்பா அவர்கள் என்ன சொல்கிறார், இயல்பாகவே டார்சி காதலுக்கு உரியவன் என்று சொல்கிறார். நமக்கும் தான் நாம் மற்றவர்கள் பேர் பிரியம் வைக்கிறோம். ஆனால் அப்படி பிரியம் வைக்கும் போதெல்லாம் அவர்களும் நம்மேல் பிரியம் காட்ட வேண்டும் என்ற ஒரு பிரதிபலன் நாம் எதிர்பார்க்கத்தான் செய்கிறோம். நாம் பிரியம் காட்டுகிறோம், ஆனால் அவர்கள் பதிலுக்கு பிரியம் வைக்கவில்லை என்னும் போது நமக்கு ஏமாற்றம் வருகிறது. என்ன, நான் இவரிடம் காட்டும் பிரியத்தை இவர் எங்கிடம் திரும்ப வாங்கிக்கொள்வோம். அப்பா என்ன சொல்கிறார், டார்சி பிரிபலன் பார்த்து எதிர்பார்த்து பிரியம் இலைக்காமல் வைக்கவே இல்லை என்கிறார். நாம் சொல்கின்ற அந்த பிரதிபலன் எதிர்பார்க்கும் அந்த அந்த இடமே டார்க் இடத்தில் இல்லை, அதுதான் அவன் பிரியம் வைத்ததுக்கான சிறப்பு என்று அவர் சொல்கிறார். அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இவனே ஜென்டில்மேன் இல்லை என்று சொல்லிவிட்டார், ஜென்டில்மேன் இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் உறவை முறித்து கொண்ட பிறகும் இவன் என்ன செய்கிறான்? அவள் பேசியதில் உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பிரபு வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் உண்மையில் ஜென்டில்மேனாக நடந்து கொள்ளவில்லை, அதனால் உண்மையில் நான் ஜென்டில்மேன் என்று எனக்கு நானே நிரூபித்துக் கொள்கிறேன், அப்போதான் என் மனம் ஆறுதல் அடையும் என்று முடிவெடுக்கிறான். இவன் ஜென்டில்மேனாக எந்த வகையில் நடந்து கொள்ளவில்லை என்று நாம் கேட்கலாம். ஜென்டில்மேன் என்றால் அடுத்தவர்களை மரியாதையாக அழகாக ஒழுங்காக நடத்துவார்கள், இவன் அந்த மாதிரி நடந்து கொள்ளவே இல்லை. மற்றவர்களை உதாசீனப்படுத்தி இருக்கிறான், மனம் புண்படும்படி பேசியிருக்கிறான். அது மட்டுமில்லை, விக்கம் ஒரு ஆபத்தானவன், அவனோடு யாரும் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று மெரிட்டலில் இருப்பவர்களெல்லாம் இவன் ஒரு எச்சரிக்கை வழங்கியிருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கையை இவன் வழங்கவே இல்லை. அதற்கு காரணம், விக்கமை பற்றி பேச போனால் தன்னுடைய தங்கை செய்ததெல்லாம் அந்த கூட்டெல்லாம் வெளிப்பட்டுவிடும், தங்கையின் பெயர் கெட்டுவிடும், அந்த வேலையை நாம் ஏன் செய்ய வேண்டும், நாம் மௌனமாக இருந்துவிட்டு போகலாம் என்று முடிவு செய்து விட்டான். இப்படி விக்கம் எப்படிப்பட்டவன் என்ற உண்மையை மறைக்க போய் அதனால் என்ன ஆகிறது? விக்கம் இருக்கின்ற ஊருக்கே லிடியாவை பென்னட் அவர்கள் டூருக்காக அனுப்புகிறார். அங்கே லிடியா விக்கமுடன் சேர்ந்து ஓடி போய் விடுகிறார். குடும்பமே பெரிய அவமானத்துக்கு ஆளாகிறது. இந்த இடத்தில் தான் டார்ஸ் என்ன முடிவு செய்கிறான், தான் விக்கமை பற்றிய மறைத்த உண்மையை மறைத்த காரணத்தால் தான் நிலைமையின் விபரீதத்தை உணராமல் பென்னட் அவர்கள் லிடியாவை பிரைட்டனுக்கு அனுப்பினார். விக்கம் இருக்கிற இடத்துக்கு லிடியா போனதால் தான் இந்த மாதிரி ஓடி போய்விட்டால் பென்னட் குடும்பம் அவமானப்பட்டு விட்டது. பென்னட் குடும்ப அவமானத்திற்கு தான் தான் முழு காரணம். தான் விக்கமை பற்றிய செய்திகளை மறைத்ததுதான் காரணம் என்று அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு என்னவென்றால், தான் ஒரு தவறு செய்திருந்தால் அந்த தவறுக்கான பழியை அடுத்தவர் மேல் போடாமல் தானே அந்த தவறுக்கு பொறுப்பேற்று அதை சரி செய்வதுதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். என்னால் தான் பென்னட் குடும்பத்துக்கு இந்த அவமானம் வந்துவிட்டது, அதை நானே அமைதியாக சைலண்டாக சரி செய்கிறேன் என்று முடிவு செய்து லிடியாவும் விக்கமும் எங்கு ஓடினார்கள் என்று தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு முறையாக திருமணம் செய்து வைத்து அந்த செலவையும் தானே ஏற்றுக்கொண்டு வந்த பெரிய அவமானத்திலிருந்து பென்னட் குடும்பத்தை காப்பாற்றுகிறான். அது மட்டுமில்லை, தான் தான் இந்த வேலையை முன்னிருந்து செய்தேன் என்பதே எலைசாவுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இதை பற்றி யாரும் அவளிடம் எதுவும் பேச வேண்டாம் என்றும் ஒரு கோரிக்கையை வைக்கிறான். ஒரு நல்ல காரியம் செய்யும் போது கூட தான் தான் இதை செய்தேன் என்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிந்தால்தான் அவர்களுக்கு சந்தோஷம் வரும், இவன் மேல் பிரியம் வரும். அந்த பிரியம் அந்த நேரம் கிடைக்கும் போது அது இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இவன் மேல் கெட்ட அபிப்பிராயம் வைத்திருக்கிறாள். இப்படி ஒரு வேலையை ஜாஸ்தி செய்திருக்கிறான் என்று தெரியும் பொழுது அந்த கெட்ட அபிப்பிராயம் மாறி ஒரு நல்ல அபிப்பிராயமாக மாறி வரும். அந்த நல்ல அபிப்பிராயம் நாளடைவில் ஒரு அன்பாக பிரியமாக காதலாகவும் மாறும். காதலாக மாறும் பட்சத்தில் தன்னுடைய திருமண ப்ரொபோசலை மீண்டும் வழங்கி மீண்டும் வழங்கி எலிசபெத்தை மனைவியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எழும். இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றால் தான் தான் லிடியாவையும் விக்ரமையும் தேடி கண்டுபிடித்து முறையாக திருமணம் செய்து வைத்தேன். தாட்சி தான் இதை செய்தான் என்ற விஷயம் எலிசபெத்தின் காதுகளுக்கு போக வேண்டும். அதை செய்தால்தான் அவனுடைய பர்சனல் மோட்டிவ் அதில் கூடி வரும். இப்படியெல்லாம் ஆதாயம் தேடக்கூடிய இடம் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த ஆதாயத்தை எல்லாம் அவன் கருதி பார்த்ததாக தெரியவில்லை. நான் ஜென்டில்மேன் இல்லை என்று அவள் பேசினாள். அவள் பேச்சில் ஒரு உண்மை இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் ஜென்டில்மேனாக மாறிவிட்டேன். இது அடுத்தவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நான் ஜென்டில்மேனாக மாறிவிட்டேன் என்று எனக்கு நானே விளங்கிக் கொண்டாலே போதும் என்றுதான் அவன் பிரியப்பட்டானே ஒழிய சம்பந்தப்பட்ட மற்றவர்களுக்கு இது தெரிய வேண்டும். அவர்களுக்கும் நம்ம மேல் பாராட்டு எழ வேண்டும், மரியாதை வர வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைத்து செய்வதாக தெரியவில்லை. இதைத்தான் அப்பா அவர்கள் அவனுடைய சொந்த லாபம் இதில் அடங்கியிருந்தாலும் அந்த சொந்த லாபத்தையும் தியாகம் செய்துவிட்டு உண்மையில் பரநலத்திற்காக தார்சி சேவை செய்திருக்கிறான் என்று சொல்கிறார். மேல்நாட்டு இலக்கியங்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் காதல் என்பது ஒரு பிரசித்தமான ஒரு ஃபேமஸான சப்ஜெக்டாக தான் இருந்து வந்திருக்கிறது. ஷேக்ஸ்பியரனுடைய நாடகங்களில் உத்தலோகம் சரி, ரோமியோவும் ஜூலியட்டும் சரி, மிகவும் பிரசித்தமான நாடகங்கள். அந்த நாடகங்களில் காதல் ஒரு தீவிரமான சப்ஜெக்டாகத்தான், முக்கியமான சப்ஜெக்டாகத்தான் வருகிறது. உத்தலோ நாடகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் டெஸ்டமோனாவிற்கு ஒத்துழோமில் வருகின்ற காதல் என்பது மிகவும் பரிசுத்தமான காதல். ஆனால் அது ஒரு பரிசுத்தமான காதல் என்பது ஒத்துழோவுக்கு புரியவே இல்லை. இறுதி வரையில் அவளை புரிந்து கொள்ளாமல் அவளை கழுத்தை நிறுத்தி கொலை செய்யத்தான் அவன் முன்வருகிறான். ஒழிய டெஸ்டமோனாஸ் லவ் இஸ் வெரி நோபிள் டைப் ஆஃப் லவ் என்று அவன் கடைசி வரையில் புரிந்து கொள்ளவில்லை. ரோமியோ ஜூலியட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமியோக்கும் ஜூலியட்டுக்கும் இடையே அரும்பிய காதல் என்பது ஒரு தீவிரமான டீனேஜ் காதல். ஆனால் இரு குடும்பங்களும் நெடுங்காலமாக பழமை பாராட்டி கொண்டிருந்த போது ரோமியோ ஜூலியட்டுக்கு இடையே எழும்பிய காதல் என்பது மலர்வதற்கோ வளர்வதற்கோ வழியே இல்லாமல் போய்விட்டது. ஆக என்ன ஆகிறது? இந்த டீனேஜ் காதல் என்பது ஆரம்பத்திலேயே கருகி போய்விடுகிறது. இந்த விஷயத்தில் தான் டார்சி மிகவும் சிறப்பாக செயல்படுகிறான். அவனுக்கு வந்த காதலில் ஒரு சிறிதளவு சுயநலம் கலந்திருந்தது. அந்த சுயநலத்தை கூட அவன் இறுதியில் வேண்டாம் என்று அதையும் விட்டு விடுகிறான். எலைசா சந்தோஷப்பட வேண்டும். ஓடிப்போன சகோதரி மீண்டும் கிடைத்தாள். விக்கமுக்கும் அவளுக்கும் முறையாக திருமணம் நடந்து முடிவு பெற்றது. அவள் இப்பொழுது முறையாக வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டாள் என்ற ஒரு நல்ல செய்தி எலைசாவின் காதுகளில் விழுந்தாள். அவள் உண்மையில் சந்தோஷப்படுவாள். அவளுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியமே தவிர நான் தான் அந்த வேலையை செய்தேன் என்று தெரிந்து கொள்வது அது இரண்டாம் பட்சம். அது எனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தான். அந்த அளவிற்கு அவனுக்கு வந்த காதலில் இருந்த சுயநலத்தையும் அவன் எடுத்து விட்டிருந்தான். இது நம்மால் நினைக்க முடியுமா? இவ்வளவு பரநலம் பாராட்டி ஒரு ஆண்மகன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் போது எலைசா எப்படி இருக்கிறாள்? அவள் பெம்பர்லி மாளிகையை பார்த்து பரவசமடைந்து பூரித்து போகிறாள். இந்த மாளிகைக்கு தான் எஜமானியாக ஆகியிருக்கலாமே, வந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டோமே என்று வருத்தப்படுகிறார். டார்சியின் காதல் எங்கே இருக்கிறது? எலிசபெத்தினுடைய பெம்பர்லி மாளிகையை கண்டு பரவசப்படுவது எங்கே இருக்கிறது? ஏனி இரண்டும் ஒட்டவே ஒட்டாது. மலைக்கும் மடுவுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம் இவர்களுடைய காதலுக்கு இடையே இருக்கிறது. ஆனால் அப்பா என்ன சொல்கிறார்? எலைசா டார்சியின் காதலை எப்படி ஏற்றுக்கொண்டாள்? அவள் எதை கண்டு பரவசம் அடைந்தாள் என்பது அது ஒரு பொருட்டே இல்லை. அவள் பெம்பர்லி மாளிகையை கண்டு பரவசப்பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, டார்சியின் மனநிலை உயர்ந்த மனநிலை. அந்த உயர்ந்த மனநிலையில் எலைசா எப்படி இருக்கிறாள் என்பது அது ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்கிறார். இப்படி வெளிநாட்டு காவியங்களில் காதலுடைய தீவிரத்தை பல வகைகளில் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்திய காவியங்களை பார்த்தீர்கள் என்றால் காதலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் கற்பு நெருக்கித்தான் இந்திய இலக்கியத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது ஏனோ தெரியவில்லை. கதாநாயகி கற்பு நெறியிலிருந்து தடுமாறாமல் இருக்கிறாள், நெறியாக இருக்கிறாள் என்பதை காட்டுவதுதான் இந்திய எழுத்தாளர்கள் தீவிரமாக தீவிரத்தை அவர்கள் அவ்வளவுதாக கருதுவதாக தெரியவில்லை. சாவித்ரி காவியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாவித்ரியில் வலியுறுத்தப்படுவது என்ன? சத்தியவானுடைய இறந்து போன சத்தியவானுடைய உயிரையே சாவித்ரி மீட்டாள். அந்த அளவுக்கு கற்பு நெறியில் தீவிரமானவள் சாவித்ரி என்று அப்படித்தான் கதையை அவர்கள் கொண்டு போகிறார்கள். கணவன் இல்லாமல் நான் எப்படி குழந்தை தரிக்க முடியும் என்று சாவித்ரி கேட்கிறாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் யம தர்மராஜனே சத்யவானின் உயிரை திரும்ப ஒப்படைக்கிறான். அந்த வகையில் சத்யவான் மீண்டும் உயிர் பெறுகிறான். இப்படித்தான் கதை போகிறது. தான் திரும்ப கேட்டால் சத்யவானின் உயிர் கிடைக்கும், சத்யவான் மீண்டும் புத்துயிர் பெறுவான் என்பது சாவித்ரியை எதிர்பாராத ஒரு விஷயம். தன்னுடைய கேள்விக்கு யம தர்மராஜன் பதிலளிக்க முடியாமல் திணறி சத்யவானின் உயிரை மீண்டும் தருவான் என்பது சாவித்ரியை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கதை அப்படித்தான் போகிறது. இப்படி எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது நாம் பல இடங்களில் பார்க்கலாம். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இப்படித்தான் எதிர்பாராத ரூபத்தில் வந்தது. அவர் காங்கிரஸ் கட்சியில் வெறும் தொண்டன் என்ற அளவில் தான் இருந்தார். அவர் காங்கிரஸில் விழா நடத்தினார்கள் என்றால் தலைவர்களை எல்லாம் மேடையில் வரவழைத்து அமரச் சொல்லி கௌரவிப்பார்கள். மேடைக்கு வந்து அமரக்கூடிய தகுதி கூட அந்த காலத்தில் காமராஜர் அவர்களுக்கு இல்லை. அவர் கட்சியில் தொண்டனாக கொடிபிடிக்கும் ஒரு வாலண்டியராகத்தான் இருந்து கொண்டிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் தமிழக காங்கிரஸில் ராஜாஜி அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்களும் தான் பெரும் தலைவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கிடையே கடுமையான போட்டி, யார் தலைமை வகிப்பது என்ற கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருந்தது. அப்படி ஒரு சமயம் தமிழக காங்கிரஸில் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வந்தபோது சத்தியமூர்த்தி அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திடீரென்று ஒரு முடிவை எடுத்தார். அதாவது வெறும் தொண்டனாக இருந்த காமராஜரை தலைமை பதவியில் அமர்த்தி தன்னை ஒரு காரியதரிசி என்ற அளவில் தன்னுடைய நிலைமையை குறைத்துக் கொண்டார். தொண்டனாக இருந்த காமராஜர் ஒரே நாளில் தலைவராக மாறியது காமராஜருக்கு காமராஜரை எதிர்பார்க்கவில்லை, அவரே இன்பாதிப்பில் வாழ்ந்தார். அதிர்ஷ்டம் அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்தது. அதோடு அது நிற்கவில்லை. டிஎன்சிசி பிரசிடென்டாக மாறினவர் பிற்காலத்தில் ஏஐசிசி பிரசிடென்டாக மாறினார். நேருஜியின் மறைவுக்கு பிறகு சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி அவர்களையும் பிரதமராக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கட்சியில் கொடுத்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அவரையே கூட நீங்களே பிரதமராக இருக்கலாம் என்று கூட ஒரு பேச்சு வந்தது. ஆனால் அவ்வளவு பெருந்தன்மையாக நேருஜி அவருடைய பெண் இந்திரா இருக்கிறார், அவருடைய தகப்பனாருக்கு நான் கட்டுப்பட்டவன், அவர் காட்டும் நன்றியர்களாக நான் நேருஜி அவர்களுடைய மகளை பிரதமராக முன்வருகிறேன் என்று அவர் அப்படி போய்விட்டார். ஆனால் உண்மையில் கட்சி தொண்டனாக ஆரம்பித்த காமராஜருக்கு ஏஐசிசி பிரசிடென்டாக அது என்னமோ ஒரு பெரிய ஏற்றம்தான். எத்தனையோ இளம் ஆண்கள் வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வருகிறார்கள். அவர்கள் பாக்கெட்டில் ஏதோ 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் தான் இருக்கிறது. இந்த 50 அல்லது 100 ரூபாய் வைத்துக் கொண்டு சென்னைக்கு ஓடி வருகின்ற பழைய இளைஞர்களில் ஒரு சில இளைஞர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிறக்கிறது. ஏதோ ஒரு சிறிய அளவில் ஏதோ ஒரு வேலையை தேடிக்கொண்டு வாழ்க்கை துவங்க ஆரம்பிக்கின்ற இவர்கள் ஒரு காலகட்டத்தில் பெரிய தொழிலதிபர்களாக கூட தலையெடுக்கிறார்கள். இஜி பன்னீர்தாஸ் அவர்கள் அப்படித்தான் சென்னைக்கு ஓடி வந்தவர். அவர் சென்னைக்கு ஓடி வந்தபோது அவருடைய பாக்கெட்டில் வெறும் 8000 தான் இருந்ததாம். அந்த 8000 வைத்துக் கொண்டு அவர் சென்னையில் எப்படி பிழைப்பதாக முடிவு செய்து வந்தார் என்று நமக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் சென்னையில் உள்ள பெரிய வர்த்தக புள்ளிகளில் அவரும் ஒரு பிரபலமான புள்ளியாக விளங்கினார். அவருக்கு தெரியுமா அந்த 8000 பின்னால் அப்படி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மறைந்திருக்குது என்று அவருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதை உணர முடியாத அளவுக்கு விழிப்பற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இப்படித்தான் திடீரென்று எதிர்பார்க்காத ரூபங்களில் எல்லாம் வரும். அதாவது கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்பார்களே அப்படித்தான். இம்மாதிரிதான் ஒரு பிரபல நடிகர் ஒருவர் அரசியல் கட்சியிலிருந்து திடீரென்று விரட்டி அடிக்கப்பட்டார். அவர் விரட்டி அடிக்கப்படும் வரை அவர் அந்த கட்சியில் இருப்பதால் தான் அந்த கட்சியே பிரபலமாக இருக்கிறது என்ற உண்மையை அவர் அறிந்து கொள்ளாமல் தான் இருந்தார். அவர் விரட்டி அடிக்கப்பட்டு பின்னர் அவரே ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு மக்களுடைய அமோக வரவேற்பு கிடைக்கிறது என்பதை பார்த்த பிறகுதான் அவருக்கே விஷயம் புரிந்தது. இவ்வளவு நாள் நாம் இருந்த கட்சி இவ்வளவு பாப்புலராக இருப்பதற்கே இருந்ததற்கே காரணம் நான் அந்த கட்சியில் இருந்ததுதான் போல் இருக்கிறது, அது கூட தெரியாமல் நான் இருந்து விட்டேனே என்று அப்போதுதான் அவருக்கே அந்த விஷயம் புரிந்தது. தனி கட்சி ஆரம்பித்தவர் அடுத்த தேர்தலில் பெரும்பான்மையை கைப்பற்றி அடுத்த தேர்தலில் அவரே தமிழக முதல்வராக வந்தார். ஒரு கட்சியில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவது என்பது மிகவும் அவமானத்துக்குரிய விஷயம். அப்படி அவமானப்படுபவர்களால் அவ்வளவு சுலபமாக மீண்டும் தலையெடுக்க முடியாது. ஆனால் விரட்டி அடிக்கும் போது அந்த அவமானத்துக்கு பின்னால் அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் மறைந்திருக்கு என்பது அவருக்கு தெரியுமா? அவர் ஒரு சொந்த கட்சி ஆரம்பித்து ஒரு இடைத்தேர்தலில் அவருடைய கட்சி வேட்பாளர்களை நிறுத்தி அந்த வேட்பாளருக்கு அமோகமாக மக்களுடைய ஆதரவு கிடைத்த போதுதான் அவருக்கே அந்த உண்மை தெரிய வந்தது. அதுவரையிலும் அவருக்கு தெரியவில்லை. அதாவது விழிப்புணர்வு அற்றவர்களுக்கு வாழ்க்கை ஒரு நெருக்கடியை கொடுத்து அந்த நெருக்கடியின் மூலம்தான் அவர்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தையே அந்த வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்த நெருக்கடி வரும்போது மிகவும் கடினமாக இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் மனம் தளராமல் தைரியமாக செயல்பட்டார்கள் என்றால் அந்த நெருக்கடி என்பதே இந்த நிலைமை மாறி அது அதிர்ஷ்டமயமாக மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையில்தான் பென்னட் குடும்பம் இருந்தது. அந்த நெருக்கடி வரக்கூடாது என்ற ஒரு பெரிய நல்லெண்ணத்துடன் தான் காலின்ஸ் அவர்களையும் அணுகினான். பென்னட் குடும்பத்தின் நிலைமை என்ன? மிஸ்டர் பென்னட் அவர்கள் மறைந்து போனால் அதன் பிறகு அந்த ஃபேமிலி லாங் பான் எஸ்டேட் அந்த ஃபேமிலியின் கையை விட்டு போய்விடும். காலின்ஸ் அவர்களுக்கு அந்த ஃபேமிலி அந்த எஸ்டேட் உரிமையாகிவிடும். இவர்களுக்கு அதில் ஒன்றும் வருமானம் கிடைக்காது என்ற நிலைமையில்தான் பென்னட் குடும்பமே இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் காலின்ஸ் என்ன முடிவெடுக்கிறான்? அந்த பென்னட் குடும்பத்து பெண்களில் எவ்வளவு ஒருத்தியை நான் மணந்து கொள்கிறேன். பென்னட் அவர்கள் இருந்த பிறகு அந்த ஃபேமிலிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது என்ற அந்த அவல நிலைமைக்கு அவர்கள் ஆளாக வேண்டாம். என்னை மணந்து கொள்கின்ற அந்த பெண்ணாவது அந்த சொத்துக்கு உண்டிய வருமானத்தை அனுபவிக்கட்டும். அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நான் ஏதோ நிதி உதவி செய்ததாக இருக்கட்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் தான் காலின் பென்னட் குடும்பத்தையும் அணுகுகிறான். மிஸ்ஸஸ் பென்னட்டின் சொல்படி அவன் எலைசாவுக்கு ப்ரப்போசல் வழங்குகிறான். எலைசாவின் நிலைமை என்ன? அவளுக்கு இருப்பதோ 50 பவுண்ட் டவுரி தான். அந்த 50 பவுண்ட் டவுரியை வைத்துக் கொண்டு அவளுக்கு யாரும் இதுவரையிலும் ப்ரப்போசலே கொடுக்கவில்லை. எந்த நேரம் தாப்பினால் மறைந்தாலும் எஸ்டேட் காலின் கைக்கு போய்விடும். அதன் பிறகு குடும்ப வருமானத்துக்கு வழி இல்லை என்ற அவள் நினைந்தான் அவளுடைய. இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த எஸ்டேட் யார் கைக்கு போகிறதோ அவனே வந்து உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்று ப்ரப்போசல் கொடுத்தாள். அது எவ்வளவு பெரிய ப்ரப்போசல்! பழம் நழுவி பாலில் விழுந்த கதை போல இருக்கு. எலைசா இருந்த நிலைமையில் எந்த ஒரு பெண் இருந்தாலும் இப்படி ஒரு ப்ரப்போசல் கிடைக்க பெறும்போது சந்தோஷத்தின் உச்சிக்கே போயிருப்பாள். மிகவும் பரவசப்பட்டு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த ப்ரப்போசலுக்கு உடனே எஸ் என்றுதான் சொல்லியிருப்பாள். ஆனால் எலைசா செய்தது என்ன? இவளுக்கு இருப்பதோ வெறும் 50 பவுண்ட் தான். 50 பவுண்ட் தான் டவுரி. இவளுக்கு இதுவரை எந்த ப்ரப்போசலும் வரவில்லை. எஸ்டேட் காலின்ஸ் கைக்கு போய்விட்டால் குடும்பத்தின் நிலைமை அவலமான நிலைமையாக மாறிவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது காலின்ஸ் ப்ரப்போசலை கொண்டு வரும்பொழுது இவள் என்ன சொல்கிறாள்? இந்த ப்ரப்போசலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் உங்களுக்கும் சந்தோஷம் இல்லை, உங்களால் எனக்கும் சந்தோஷம் இல்லை. இரண்டு பேருடைய சந்தோஷமும் கெட்டு போவது என்றது ஒரு அறிவில்லாத வேலை. ஆகையால் இந்த திருமணத்திற்கு நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வாய்ப்பே இல்லை. பேசாமல் இதை விட்டு விடுங்கள் என்கிறாள். இப்படி வருகின்ற ஒரு நல்ல திருமண வாய்ப்பை மறுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு அஞ்சா நெஞ்சம் இருந்திருக்க வேண்டும், அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவர்களை கேட்டால் காலின்ஸ் வழங்கிய ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, அதை அவள் மறுத்திருக்க கூடாது. அதிர்ஷ்டம் தேடி வரும்பொழுது அதை நாமே கெடுத்துக்கொள்ளக் கூடாது என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அவளை பொறுத்தவரை காலின்ஸ் மரியாதைக்கு உரியவனாக தெரியவில்லை. தான் நினைத்த ஆண்மகன் போல காலின் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை கட்டிக்கொண்டு தன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று அவள் மனதில் படுகிறது. தான் எப்படி மனதில் ஒரு ஆணை சித்தரித்து வைத்திருக்கிறாளோ அப்படிப்பட்ட ஆண் வந்தால்தான் சம்மதிப்பேன் என்ற தீர்மானத்தில் அப்பொழுது அந்த நாள் ஒரு ஆண்மகன் வரும்போது அவளால் அவனை எதிர்கொள்ள முடியவில்லை. அதனால் தைரியமாக மறுக்கிறாள். அது நமக்கு ஒரு அறிவில்லாத ஒரு மறுப்பாக தெரிஞ்சாலும் வாழ்க்கைக்கு அந்த மறுப்பில் இருக்கின்ற அந்த சிறப்பு வாழ்க்கைக்கு தெரிகிறது. வாழ்க்கைக்கு அந்த சிறப்பு தெரிந்ததால் தானோ என்னவோ காலின்ஸை கைப்பிடிக்க அவள் மறுத்தாலும் அடுத்த நடவடிக்கையாக வாழ்க்கை அவளுக்கு பெம்பர்லி மாளிகையே பரிசாக தர முன் வருகிறது. பெம்பர்லியே பரிசாக வந்தாலும் எலைசா என்ன செய்கிறாள்? அதுவும் தனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறாள். இதை யாராவது செய்வார்களா? டார்சி ஒரு பிரபு வம்சத்தை சேர்ந்தவன். அது மட்டுமில்லை, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூட. ஒரு கோடீஸ்வரனை மணமகனாக பெறக்கூடிய நிலைமையிலேயே அந்த மெரிட்டன் கிராமத்திலேயே எந்த பெண்ணுமே இல்லை. அதாவது கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு அந்த அளவு உயரத்தில் டார்சி இருந்திருக்கிறான். டார்சிக்கு மணமகளாக வரக்கூடிய அந்த பைனான்சியல் ஸ்டேட்டஸ் யாருக்காவது இருக்கிறது என்றால் அந்த மெரிட்டன் கிராமத்தில் அந்த நேரத்தில் கரோலின் அவள் ஒருத்திக்கு தான் அந்த தகுதியை இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவள் கையில் நிறைய பணம் இருந்தது. டார்சியை மணமகனாக பார்க்கக்கூடிய இடத்திலேயே எலைசா இல்லவே இல்லை. இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள்? என் சகோதரியின் திருமணத்தை கெடுத்தவன் நீ. உன்னை போய் நான் திருமணம் செய்து கொள்வதா? அது சரியே இல்லை. அப்படி செய்தால் என் சகோதரிக்கு நான் துரோகம் செய்ததா அமைந்துவிடும். அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். பிரபு வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பெயரளவுக்கு தான் நீ ஜென்டில்மேன். உண்மையில் நீ ஜென்டில்மேனே இல்லை. அவனுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக மறுக்கிறாள். இதனால் என்னாகிறது? காலிசை மறுத்தால் அதற்கு வாழ்க்கை பரிசீலித்தது. அடுத்த கட்டமாக டாசியை மறுக்கிறாள். அப்பொழுது வாழ்க்கை என்ன செய்யும்? இது மிகப்பெரிய அறிவில்லாத வேலை என்று வாழ்க்கை அவனை தண்டிக்குமா? அல்லது சகோதரிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நியாய மனப்பான்மையை அவ்வளவு அஞ்சானஞ்சத்துடன் கடைபிடித்த அந்த தைரியத்தை பாராட்டுமா? வாழ்க்கை என்ன செய்தது என்றால் வாழ்க்கை இரண்டாவது தான் செய்தது. அதாவது அவளுடைய நியாய மனப்பான்மையை வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அவ்வளவு சிறப்பாக ஒரு பரிசு அளித்தது. அதாவது டார்சியிடமிருந்த வேண்டாத குண விசேஷங்களை எல்லாம் விட்டுவிட்டு இவள் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் அப்படி அவன் திருவுரு மாற்றம் பெற்று புதிய டார்சியாக அவள் கண்முன் வந்து காட்சி அளிக்கிறான். மீண்டும் பழைய ப்ரப்போசலை வழங்கி அவளுடைய சம்மதத்தை பெற்று பெம்பர்லிக்கு அவளை எஜமானி ஆக்குகிறான். அதாவது நியாய மனப்பி வாழ்க்கை அவ்வளவு பெரிய பரிசை அளிக்க காத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இவரையில் பொறுமையாக கேட்ட உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு தர்ஷன் டே அன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பீச் தந்த திரு அசோகன் சாருக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர் ஸ்பீச்சை கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.